السلام عليكم ورحمه الله وبركاته. அல்லாஹ்வுடைய பாதுகாப்பும் அவனுடைய அருளும் அருள் வளங்களும் உங்கள் மீது உண்டாகட்டுமாக. அல்லாஹ்வுடைய பெயர் கூறி அவனுடைய தூதர் முஹம்மது நபி மீது அவனுடைய அருள் இருந்த பிரார்த்தனை செய்து ஆரம்பம் செய்கிறேன். என் அன்பிற்குரிய சகோதரர்களே, உங்களை பார்க்கும்போது எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஒரே மாநிலத்திலே நாம் எல்லாம் பிறந்து உணர்ந்திருந்தாலும் அங்கு நாம் சந்திக்கவில்லை, அறிமுகமாகவில்லை, பழகவில்லை. ஆனால் அந்த ஏக இறைவன் அல்லாஹ்வின் நாட்டப்படி நீங்கள் பணி நிமித்தமாக வேலைக்காக வந்திருக்கின்ற இந்த ஒரு அயல் நாட்டிலே ஒரு கண்ணியமான இடத்தில் ஒரு அமைதியான சூழலில் நாம் சந்தித்து நமக்கு மத்தியில் நல்ல விஷயங்களை பரிமாறிக்கொள்வதற்கு ஒரு வாய்ப்பை நம்மை படைத்த இறைவன் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்தான். அதற்காக நாம் எல்லாம் அந்த இறைவனுக்கு நன்றி செலுத்துவோமாக. சகோதரர்களே, நம்முடைய அறிஞரவர்கள் பல கேள்விகளை எல்லாம் உங்களுக்கு சொன்னார்கள். இந்த சந்திப்பு ஒரு வித்தியாசமான சந்திப்பு. என்ன சொல்ல போகிறார்கள், எதற்கு அழைத்திருக்கிறார்கள், இவர்களுடைய அழைப்புக்கு என்ன நோக்கம் என்றெல்லாம் பலவாறாக சிந்தித்துக் கொண்டு இந்த இடத்திலே நம்மில் பலர் அமர்ந்திருப்பார்கள். நான் முதலில் ஒன்றை கூறிக்கொள்ள விரும்புகிறேன். படைத்த இறைவன் உங்களை, என்னை, வானத்தை, பூமியை, சூரியனை, சந்திரனை, காற்றை, மழையை, மலையை, மேகத்தை, பிரபஞ்சத்தின் அனைத்து படைப்புகளையும் படைத்த அந்த இறைவன் மீது சத்தியமாக சொல்கிறேன், உங்கள் மீது நாங்கள் வைத்திருக்கிற அன்புதான் உங்களை சந்திக்கும்படி எங்களை தூண்டியது. உங்கள் மீது நாங்கள் வைத்திருக்கிற அன்பு, உங்கள் மீது நாங்கள் வைத்திருக்கிற பாசம், சகோதர பாசம், உங்கள் மீது எங்களுக்குள்ள அக்கறை, உங்கள் மீது எங்களுக்குள்ள பற்று, இதுதான் உங்களை இந்த இடத்திலே இவ்வளவு சிரமத்திற்கு மத்தியிலே ஒன்று சேர்த்து பேசும்படி தூண்டியது. அந்த பற்றை, அந்த பாசத்தை ஏற்படுத்தியவனும் நம்மை படைத்த இறைவன் தான். அப்படி என்ன உங்களுக்கு பாசம் எங்கள் மீது, எதனால் ஒன்று சேர்த்தீர்கள் என்று கேள்வி எழலாம். அதற்கான விடையைத்தான் நாம் தேடிச் செல்ல இருக்கிறோம் இந்த ஒரு சிறிய அமர்வில். என் அன்பிற்குரியவர்களே, இங்கு பலதரப்பட்ட மக்கள் இருக்கிறீர்கள். பலதரப்பட்ட கொள்கையிலோ அல்லது வழிபாட்டு முறையில் வித்தியாசமான முறைகளை கையாளக்கூடிய மக்களும் இருக்கிறீர்கள். தமிழ்நாட்டை பொறுத்தவரை விக்கிரக வழிபாடு, சிலை வழிபாடு பொதுவாக காணப்படுகிறது. இந்த விக்கிரக வழிபாட்டை, சிலை வழிபாட்டை கொண்ட மக்களை இன்று பெரும்பாலும் இந்துக்கள் என்பதாகவோ அல்லது வேறு சில வார்த்தைகளாலோ அறியப்படுகிறார்கள். நான் பேசும்போது தயவு செய்து யாரும் குறை சொல்கிறேன் என்றோ அல்லது விமர்சனம் செய்கிறேன் என்றோ எண்ணிவிட வேண்டாம். உண்மைகளை அழுத்தம் திருத்தமாக தெளிவாக புரிந்து கொள்வதற்காக சில விஷயங்களை சொல்ல வேண்டிய கட்டாயம் அதற்காக சொல்கிறேன், நீங்கள் புரிந்து கொள்வதற்காக. அதுதான் நோக்கமே தவிர உள்ளங்களை காயப்படுத்துவதோ அல்லது விமர்சனம் செய்வதோ நமக்கு நோக்கமல்ல. என் அன்பிற்குரியவர்களே, பலமுறை நீங்கள் கோயிலுக்கு சென்றிருப்பீர்கள், அங்கே வழிபாடு செய்திருப்பீர்கள். என்றைக்காவது ஒரு நாள் நீங்கள் சிந்தித்து பார்த்ததுண்டா, அந்த கோயிலில் இருந்து வெளியேறி வரும்போது நீங்கள் வானத்தை பார்த்ததுண்டா? நீங்கள் நடந்து செல்கிற பூமியை பார்த்ததுண்டா? உங்கள் கண்ணுக்கு முன்னால் தெரிகின்ற எத்தனையோ இந்த பிரபஞ்ச படைப்புகளை பார்த்து நீங்கள் சிந்தித்ததுண்டா? நான் ஒரு சிலையை வணங்குகிறேன், என் பெற்றோர் கூறினார்கள் என்று, என் பெற்றோர் கூறினார்கள் என்று ஒரு சிலையை நான் வணங்குகிறேன். இந்த சூரியன் எதை வணங்குகிறது? அதுவும் ஒரு படைப்பா இல்லையா? படைப்பா இல்லையா? இந்த மேகம் யாரை வணங்குகிறது? காற்று யாரை வணங்குகிறது? இந்த உலகத்தில் உள்ள கோடான கோடி படைப்பினங்கள், மரம், மலை, கல், பாறை, ஆறுகள், நதிகள், கடல்கள், மீன்கள், பறவைகள், பட்சிகள், எத்தனையோ படைப்புகள், இந்த படைப்புகள் எல்லாம் யாரை வணங்குகிறது? சிந்தித்து பார்த்திருக்கிறோமா? நாம் யாரை வணங்குகிறோமோ, நாம் யாருக்கு வணக்க வழிபாடுகளை செலுத்துகிறோமோ, யாருக்கு நேர்ச்சி செய்கிறோமோ, யாருக்கு முன்னால் கைகூப்பி பிரார்த்தனை செய்கிறோமோ, அந்த பொருளை பற்றி என்றாவது நாம் சிந்தித்து பார்த்திருக்கிறோமா? இந்த பொருளுக்கு முன்னால் நின்று நான் கைகூப்பி வணங்குகிறேனே, இந்த பொருள் யார்? ஒரு சிலைக்கு முன்னாலோ அல்லது ஒரு சிலுவைக்கு முன்னாலோ, ஒரு விக்கிரகத்திற்கு முன்னாலோ, ஒரு மரத்திற்கு முன்னாலோ, அல்லது ஒரு பசுவுக்கு முன்னாலோ, அல்லது ஒரு பாம்புக்கு முன்னாலோ, இன்னும் எத்தனையோ கோடான கோடி அந்த உருவங்களை மக்கள் வணங்குகிறார்களே, வணங்கக்கூடியவர் அந்த உருவத்திற்கு முன்னால் வணக்க வழிபாட்டை செய்யும் போது, அதற்கு முன்னால் பணிந்து அடிபணிந்து கூணி குறுகி பயந்து நிற்கும் போது அவர்கள் சிரித்ததுண்டா? ஒரு விக்கிரகத்திற்கு முன்னால் நின்று பூஜை செய்யும் போது, அல்லது ஒரு போட்டோவுக்கு முன்னால் பூஜை செய்யும் போது என்றாவது இந்த மனிதன் சிந்தித்து பார்த்திருக்கிறானா? நான் இதை வணங்குகிறேனே, இதை பார்த்து பயப்படுகிறேனே, இதன் மீது அன்பு வைக்கிறேனே, இதற்கு முன்னால் பணிகிறேனே, இதனிடத்தில் என் தேவைகளை கேட்கிறேனே, இந்த சிலை யார்? இந்த விக்கிரகம் யார்? இந்த விக்கிரகத்துக்கும் எனக்கும் உள்ள உறவு என்ன? தொடர்பு என்ன? நான் பேசுவதை இந்த விக்கிரகம் கேட்கிறதா? இந்த விக்கிரகத்துக்கு முன்னால் நான் நிற்கிறேனே, இந்த விக்கிரகம் என்னை பார்க்கிறதா? இந்த விக்கிரகத்திற்காக நான் பூஜை செய்கிறேனே, இந்த பூஜைகளை இந்த விக்கிரகம் அங்கீகரிக்கிறதா? இப்படித்தான் இந்த விக்கிரகத்தை பூஜை செய்ய வேண்டும் என்று இந்த விக்கிரகம் என்றைக்காவது பேசியிருக்கிறதா, சொல்லி இருக்கிறதா, குறிப்பிட்டிருக்கிறதா? நான் இந்த விக்கிரகத்தை, இந்த சிலையை வணங்கவில்லை என்றால் இந்த சிலை எனக்கு என்ன செய்துவிடும் என்றாவது சிந்தித்து பார்த்திருக்கிறார்களா? பெரும்பாலும் சிந்திப்பது. பெற்றோர் அழைத்து சென்றார்கள், நிறுத்தினார்கள், வழி காண்பித்தார்கள், செய்யும்படி கூறினார்கள், அப்படியே செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்படித்தானே, அப்படித்தானே என்றைக்காவது சிந்தித்து பார்த்திருக்கிறார்களா? என்னை திருக்குரியவர்களை ஏன் சிந்திக்கவில்லை? ஏன் சிந்திக்கவில்லை? சிந்திக்க வேண்டிய விஷயமா இல்லையா? சிந்திக்க வேண்டிய விஷயமா இல்லையா? கண்டிப்பாக. இந்த உலகத்திலே மனிதன் அற்ப அற்ப பொருளை பற்றி, அற்ப அற்ப விஷயங்களை பற்றி எல்லாம் சிந்திக்கிறான். அதிலே தனக்கு தெளிவான பதில் கிடைக்க வேண்டும் என்று விரும்புகிறான். ஏமாற்ற முடியாது. ஆனால் இன்று நம்மிலே பலர் கடவுளின் பெயரால் ஏமாற்றப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். கடவுளின் பெயரால், இறைவனின் பெயரால் ஏமாற்றப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். படைத்த இறைவன் பேசுகிறான், கேளுங்கள். யா ஐயுஹல் இன்ஸான் உமா கர்ரக்க பிரப்பிக்கல் கரீம். யா ஐயுஹல் இன்ஸான் மா கர்ரக்க பிரப்பிக்கல் கரீம் அல்லதீ கலகக ஃபஸவ்வாக
فعدلك في أي صورة ما شاء ركبك.
படைத்த இறைவன் பேசுகிறான், அவனுடைய வேதத்திலே பேசுகிறான். மனிதனே, உன்னை மயக்கியது எது? உன்னை ஏமாற்றியது எது? நீ ஏன் வழி தவறினாய்? படைத்தவன் நான் உன்னை, உனக்கு உருவம் அமைத்தவன் நான் உன்னை, உன் உறுப்புகளை செவ்வன அமைத்தவன் நான். அப்படி இருக்க என்னை விட்டுவிட்டு யாரை வணங்க செல்கிறாய்? இந்த படைத்தவன் எங்கிருந்து அழைக்கிறான்? வர்றக்க பிறப்பிக்கல் கரீம், உன்னை படைத்தவன் நான் இருக்க, உனக்கு உணவளிப்பவன் நான் இருக்க, உன் முகத்தை உருவமைத்தவன் நான் இருக்க, உன் நரம்பு நாளங்களை, உன் உடல் மூட்டு எலும்புகளை உருவாக்கியவன் நான் இருக்க, என்னை விட்டுவிட்டு யாரை வணங்க செல்கிறாய்? யாரை ஆண்டவன் கடவுள் தெய்வம் என அழைக்க செல்கிறாய்? யாருக்கு முன்னால் பணிந்து நிற்கிறாய்? என்னை மறந்து விட்டாயா? என்னை உனக்கு தெரியவில்லை? உன் தாயின் வயிற்றிலே நீ எப்படி வந்தாய்? யார் உன்னை உன் தாயின் வயிற்றுக்கு அனுப்பியது? உன் தாயின் வயிற்றிலே ஜடப்பொருளாக இருந்த போது அந்த ஜடப்பொருளிலே உயிரை ஊதியவன் யார்? உனக்கு அங்கே உணவளித்தவன் யார்? உன்னை சிசுவாக வெளியாக்கியவன் யார்? உனக்கு கண்ணை கொடுத்தவன் யார்? உனக்கு காதை கொடுத்தவன் யார்? உனக்கு அறிவை கொடுத்தவன் யார்? இந்த உடலை உனக்கு அமைத்தவன் யார்? சிந்தித்து பார்க்கவில்லை நீ? இறைவன் கேட்கிறான், அம்மை எம்லிக்கு சமாவல் அபுசாரவல் அஸ்இதா, உன்னை நான் குருடனாக படைத்திருந்தால், உன்னை நான் குருடனாக படைத்திருந்தால் நீ வணங்கும் சிலைகளுக்கு சக்தி இருக்கிறதா உனக்கு கண்ணை கொடுப்பதற்கு? உன்னை நான் செவிடனாக படைத்திருந்தால் நீ வணங்கும் விக்கிரகங்களுக்கு சக்தி இருக்கிறதா உனக்கு செவியை கொடுப்பதற்கு? உன்னை நான் ஒரு குறை உள்ளவனாக படைத்திருந்தால் யார் உனக்கு அந்த உறுப்பை செவ்வன அமைத்துக் கொடுக்க முடியும்? என்றைக்காவது சிந்தித்து பார்த்திருக்கிறோமா? காலம் காலமாக வணங்கி வருகிற இந்த விக்கிரகம், இந்த சிலை, இது எனக்கு கண்ணை கொடுத்ததா? இது எனக்கு அறிவை கொடுத்ததா? இது எனக்கு ஆற்றலை கொடுத்ததா? என் தாயின் வயிற்றிலே என்னை வளர்த்ததா? என் தந்தையை படைத்ததா? என் தாயை இது படைத்ததா? எனக்கு உணவளிக்கிறதா இது? يا ايها الناس اعبدوا ربكم الذي خلقكم والذين من قبلكم لعلكم تتقون الذي جعل لكم الارض فراشا والسماء بناء وانزل لكم من السماء ماء فاخرج به من الثمرات முன்னோர்களை படைத்தவன் யார்? நம் தாயை படைத்தவன் யார்? நம் தந்தையை படைத்தவன் யார்? அவர்களின் முன்னோர்களை படைத்தவன் யார்? என்றைக்காவது நம் மனதோடு நாம் பேசி இருக்கிறோமா? கண்ணியத்துக்குரியவர்களே, தனிமையிலே அமர்ந்திருக்கும் போது, தனிமையிலே அமர்ந்திருக்கும் போது பிரச்சனை அல்லது ஒரு சரி ஒரு குழப்பமான ஒரு திடுக்கமான ஒரு பயமான சூழ்நிலை என்றால், கடவுளே, ஆண்டவனே, என்னை காப்பாற்று, தெய்வமே, எனக்கு கை கொடு என்று சொல்கிறோம். ஆனால் அதே சமயத்தில் வழிபாடு, பூஜை, பிரார்த்தனை என்று வந்துவிட்டால் நம்மில் பலர் விக்கிரகங்களை, சிலைகளை தேடிச் செல்கிறார்கள். சரியா இல்லையா? கஷ்ட நேரத்திலே கடவுள் என்று அழைக்கிறான், இறைவனே என்று கூப்பிடுகிறான், படைத்தவனே ஆண்டவனே என்று அழைக்கிறான். ஆனால் அவருடைய கஷ்டம் நீங்கிய பிறகு, அவருடைய துன்பம் நீங்கிய பிறகு சிலைகளை நோக்கி ஓடுகிறான், விக்கிரகங்களை நோக்கி ஓடுகிறான். நம் கஷ்டங்களை நீக்குபவன் யார்? நம் பிரச்சனைகளை நீக்குபவன் யார்? நம் இன்னலை நீக்குபவன் யார்? நமக்கு இன்பத்தை கொடுப்பவன் யார்? சோதனை நேரத்திலே நமக்கு கை கொடுப்பவன் யார்? படைத்த கடவுள் தானே, படைத்தவன் தானே நமக்கு கை கொடுக்க முடியும்? வேறொரு சக்தி இருக்கிறதா இந்த உலகத்திலே? படைத்தவனை மீறி இந்த உலகத்திலே ஒரு ஆற்றல் இருக்க முடியுமா? பலர் பேசுவார்கள் நாத்திகம் முட்டாள்கள், நாத்திகம் பேசுபவர்கள் யார்? முட்டாள்கள். கடவுள் இல்லை என்று மறுப்பவர்கள் அறிவீனர்கள், அறிவு சரக்கு இல்லாதவர்கள். நமக்கு மேலே ஒரு ஆற்றல் இருக்கிறது, நம்மை அடக்கி ஆளுகிறது. அது உணவை எடுத்து சாப்பிட முடியும், அந்த உணவை நம் ஆற்றலால் செருக்கி வைக்க முடியுமா? இந்த ஒரு கிளாஸ் தண்ணீர் இதை எடுத்து குடிக்க முடியும், ஆனால் குடிக்கிற தண்ணீர் உடலுக்குள் சென்று அது செரித்து அது சுகாதாரமாக இரத்தமாக மாற வேண்டியது மாறி, பயன்பெற வேண்டியது பயனாகி, பிறகு அசுத்தமாக வேண்டியது அசுத்தமாகி வெளியேற வேண்டும். இதை நம்முடைய உடலுக்கு கட்டளையிட்டு இயக்கிக் கொண்டிருப்பவன் யார்? யார்? நம்மால் முடியுமா? நம்முடைய உடலுக்குள் இருக்கின்ற இந்த அமைப்புக்கு நாம் சொந்தக்காரர்களா? நாம் சொந்தக்காரர்களா? அப்படி இருந்தால் நமக்கு உடல் நோயே ஏற்பட்டிருக்கார், சுகவீனம் ஏற்பட்டிருக்குமா? ஏற்பட்டிருக்கார். ஒருவர் சாப்பிடுகிறார் பிரியாணி, இன்னொருவரும் சாப்பிடுகிறார் பிரியாணி, ஒருவர் தெம்பாக நடந்து தருகிறார், ஒருவர் வயிற்றை பிடித்துக் கொண்டு வருகிறார், வயிற்றை பிடித்துக் கொண்டு வருகிறார், என்னங்க வயிற்று வலிக்குது, கொஞ்ச நேரத்தில் பார்த்து ஆம்புலன்ஸ் வருது. என்ன, ஒன்னுக்கு மூணு தடவை போக வேண்டிய இடத்துக்கு போயிட்டு வந்துட்டா அதுக்கப்புறம் நடக்க முடியுமா? யார் இந்த உணவுக்கு கட்டளையிடுகிறார்? யார் இந்த குடலுக்கு கட்டளையிடுகிறார்? நம் உடலின் உறுப்புகளை இயக்குபவன் யார்? இந்த கண்ணுக்கு பார்க்கும் ஆற்றலை கொடுத்தவன் யார்? இந்த காதுக்கு கேட்கும் ஆற்றலை கொடுத்தவன் யார்? இந்த அறிவுக்கு சிந்திக்கும் ஆற்றலை கொடுத்தவன் யார்? கைக்கு பிடிக்கும் ஆற்றலை கொடுத்தவன் யார்? காலுக்கு நடக்கும் ஆற்றலை கொடுத்தவன் யார்? பறவைகளுக்கு பறக்கும் ஆற்றலை கொடுத்தவன் யார்? அலம் இரவு இழப்பை, எத்தனை பறவைகளை பார்க்கிறீர்கள், தங்கள் இறக்கைகளை அப்படியே விரித்துக் கொண்டு ஆகாயத்தில் மிதந்து கொண்டிருக்கின்றனவே, மாயுசிக்கு உண்மையில் ரஹ்மா, அந்த ஆகாயத்தில் அந்த பறவைகளை தடுத்து வைத்திருப்பவன் யார்? إِنَّ فِي خَلْقِ السَّمَاوَاتِ وَالْأَرْضِ وَاخْتِلَافِ اللَّيْلِ وَالنَّهَارِ وَالْفُلْكِ الَّتِي تَجْرِي فِي الْبَحْرِ بِمَا يَنْفَعُ النَّاسَ وَمَا أَنْزَلَ اللَّهُ مِنَ السَّمَاءِ مِن مَّاءٍ فَأَحْيَا بِهِ الْأَرْضَ بَعْدَ مَوْتِهَا وَبَثَّ فِيهَا مِن كُلِّ دَابَّةٍ وَتَصْرِيفِ الرِّيَاحِ وَالسَّحَابِ الْمُسَخَّرِ بَيْنَ السَّمَاءِ وَالْأَرْضِ لَآيَاتٍ لِّقَوْمٍ يَتَفَكَّرُونَ. மனிதனே, வானம் படைக்கப்பட்டிருப்பதை நீ பார்க்கவில்லையா? பூமி படைக்கப்பட்டிருப்பதை நீ பார்க்கவில்லையா? வானம் எவ்வளவு பெரியது தெரியுமா? எவ்வளவு பெருசு தெரியுமா? எவ்வளவு பெருசு தெரியுமா? தெரிய தெரிஞ்சுக்க முடியாது, அவ்வளவு பெரியது. கண்ணியத்திற்குரியவர்களே, அதை விட மிகப்பெரியவன் வானத்தை படைத்த இறைவன். வானம் படைக்கப்பட்ட ஒரு பொருள், நாம் வாழ்கிற இந்த பூமி, அதை விட சூரியன் எவ்வளவு பெரியது? படிச்சிருப்பீங்க, பல லட்சம் மடங்கு. அந்த சூரியனை விட ஒரு நட்சத்திரம் எவ்வளவு பெரியது? எவ்வளவு பெருசு? பல லட்சம் மடங்கு பெருசு. ஒரு சூரியனை விட ஒரு நட்சத்திரம் பல லட்சம் மடங்கு பெரியது. அந்த மாதிரி வானத்தில் எத்தனை நட்சத்திரம் இருக்கு? கோடான கோடி நட்சத்திரம். அந்த கோடான கோடி நட்சத்திரங்களை அந்த வானத்திலே ஃபிட் பண்ணி வைத்திருக்கிறான். அந்த லைட் ஃபிட் பண்ணிருக்கா இல்லையா? இன்னா சம துன்யா பிசினத்தின் கவாக்கில், நட்சத்திர விளக்குகளை கொண்டு வானத்தை நாம் அலங்கரித்து வைத்திருக்கிறோம் என்று சொல்கிறான். அப்ப அந்த வானம் எவ்வளவு பெருசு? கண்ணியத்திற்குரியவர்களே, வானத்தை பார்க்கவில்லை, பூமியை பார்க்கவில்லை. நாம் வாழ்கிற இந்த பூமியை பாருங்கள், இந்த பூமியிலே நீங்கள் விதை விதைக்கிறீர்கள், பூமியில் விதை விதைக்கிறீர்கள். இந்த விதை எப்படி வெளியேறுகிறது? மனிதன் சிந்தித்திருக்கிறானா? அறிவியலாளர் இதற்கு பதில் சொல்ல முடியுமா? இன்னல்லாஹ ஃபாலிகுல் ஹப்பி வன்னவா. நீங்கள் விதைக்கின்ற விதை, அதிகமான பேர் விவசாயிகள் இருக்கலாம், விவசாயம் செஞ்சிருப்பாங்க ஒரு காலத்துல. நீங்க வயல்ல நெல் பயிரிடணும், என்ன செய்வோம் அதுக்கு? முதல்ல தண்ணி அடிப்போம், நல்ல பூமி ஊறணும், அப்புறமா டிராக்டரை போட்டு அல்லது ஏற்கலப்பை வச்சு நல்ல உழுந்து நல்ல பள்ள பாக்கணும். அதுக்கப்புறமா என்ன செய்வாங்க? விதைய தூவாங்க, தெளிப்பாங்க. நீங்க ஒரு விதைய பூமிக்குள்ள அனுப்புறதா இருந்தா என்னென்ன வேலை செய்ய வேண்டியிருக்குது? இந்த விதை உள்ளார போயிருச்சு, பூமி காஞ்சிருச்சு. இந்த விதைக்கு யார் அறிவு கொடுத்தார்? தான் இந்த பூமியை உடைத்துக் கொண்டு மேலே வர வேண்டும் என்று யார் சொல்லிக் கொடுத்தது? ஒரு பூமியிலே நீங்கள் விதை நடுவதாக இருந்தால் ஒரு தென்னை மரத்தை வைக்கணும், சாதாரணமா வச்சிட முடியுமா? கடப்பாறை எடுத்து நோண்டு நோண்டு நோண்டி ஆறு பள்ளத்துக்குள்ளார அதை நடணும். ஒரு இரும்பு, பலமான இரும்பை கொண்டு நீங்க அந்த பூமியை உடைத்தால்தான் அந்த பூமிக்குள்ளார நீங்க போக முடியும், அந்த விதையை அங்க வைக்க முடியும், அந்த தென்னங்கண்ணை அங்க வைக்க முடியும். மூடிருக்கீங்க, எப்ப யோசிச்சு பாருங்க. அந்த தென்னம், அந்த கன்றுக்கு, அந்த நாட்டுக்கு என்ன சக்தி இருக்கும்? அது என்ன? இரும்பா. அந்த பூமியை பிளந்து கொண்டு வருவதற்கு யார் அந்த பூமியை அதற்கு பிளந்து கொடுக்கிறார்? அதை விட இன்னொன்று, அது இரண்டாவது கட்டம். அதுக்கு முன்னாடி அதுக்குள்ளாருந்து நாத்து வரும். தேங்காய் நீங்க உடைக்கிறதா இருந்தா சும்மா உடைச்சிட முடியுமா? யாராவது கராத்தி மாஸ்டர் இருந்தா ஓங்கி அடிக்கலாம், நம்ம அடிக்க முடியுமா? ரெண்டு தடவை அடித்தோம்னா அதுக்கப்புறமா கைக்கு ஆஸ்பத்திரிக்கு போய் கட்டுப்பட வேண்டியதான். ஒரு அருவாள் எடுப்போம், ஒரு இரும்பு எடுத்துதான் அந்த தேங்காவை நம்மளால உடைக்க முடியும். அந்த அதுக்குனுடைய மூடிய தேங்காய் மூடிய என்ன சொல்லுவோம்? தேங்காய் மேல மூடி இருக்குதா? ஆஹ், சரட்ட. அந்த தேங்காய் மூடிக்குள்ள இருந்து நாட்டு வெளியே வருது. அவ்வளவு பெரிய இறுக்கமான அந்த மூடியை உடைச்சுக்கிட்டு யார் வெளியே கொண்டு வருகிறார்? விதைக்குள் இருந்து வித்தின் காம்பை உடைத்து வெளியேற்றுபவன் யார்? மனிதனை சிந்தித்து பார்த்திருக்கிறாயா? பிறகு அந்த விதை நாற்றை பூமிக்கு உள்ளிருந்து பூமியை பிளந்து கொடுத்து அதை வெளியே கொண்டு வருபவன் யார்? சிந்தித்து பார்த்திருக்கிறாயா? என்னங்க அரபு நாட்டுல பேரிச்சம் வளருது, நம்ம நாட்டுல போனா வளர மாட்டீங்க வருமா? இங்க அரிசியை போட்டா அரிசி விளையுமா? இங்க போட்டா விளையுமா? பஞ்சாப்ல இருந்து பாஸ்மதி அரிசி வருது, ஏன் தமிழ்நாட்டுல போட்டா விளையுமா? ஏ ஓபில் அரபுக்கு தரம்பு சஜாவிரா. ஒவ்வொரு பூமிக்கும் ஒரு அளவை கொடுத்திருக்கிறார், ஒரு தன்மையை கொடுத்திருக்கிறார், ஒரு ஏற்பாடு. அதுதான் அதை செய்ய முடியும். யார் பிரித்து கொடுத்தது? அடுத்து கேட்கிறான், மேகத்தை பார்த்தாய் அல்லவா? இந்த மேகத்தை ஆகாயத்தில் நிறுத்தி வைத்திருப்பவன் யார்? மனிதனே, ஏன் சிந்திக்கவில்லை நீ? இந்த மேகத்தை ஆகாயத்தில் நிறுத்தி வைத்திருப்பவன் யார்? இந்த ஒரு பொருளை நம்ம நிறுத்தி வைக்க முடியுமா? எந்த தடுப்பும் இல்லாம ஒரு பொருளை முடியுமா? ஒரு சின்ன ஒரு தூசியை கூட வைக்க முடியாது, முடியுமா? மனுஷனால மேகத்தை பார்த்துருக்கிறோமா? மேகத்தை, மழை எங்கிருந்து பொழியுது? எங்கிருந்து வருது? வானத்திலிருந்து. வானம்னா மேல உள்ளது. மழையில் மேகத்திலிருந்து மழை பொழியுது, மேகத்திலிருந்து தண்ணி கொட்டுது. என்னைக்காச்சும் நம்ம சிந்திச்சு பார்த்துருக்கிறோமா? என்னடா இந்த மேகத்திலிருந்து தண்ணி வருது, மேகத்துக்குள்ளார தண்ணி இருக்கிற போய் பார்த்தா எங்கேயாவது வருமா? தண்ணி இருக்கும். நீங்க பாக்குற சொல்லுமே இல்லையா? ஒரு தென்னை மரத்தை போட்டோம், ஒரு தென்னங்கண்டை வச்சோம், மேல வரும் பொழுது எத்தனை தேங்காய் வருது? மொத்தமா அந்த தேங்காவெல்லாம் ஈஸியா கீழே இருந்து எடுத்துருவோம்னு பூமியை தோண்டி பார்த்தா தேங்காய் கிடைக்குமா? கிடைக்குமா? அரிசி, மாம்பழம், கொய்யாப்பழம், திராட்சை பழம் பூமியில தாண்டா போடுறோம். மேல வந்தவனா எதுக்குடா வெயிட் பண்ணி அறுக்கிறதுக்கு? தென்னை மரத்துல ஏறதா இருந்தா சும்மாவா? எவ்வளவு கஷ்டப்பட்டு ஏற வேண்டி இருக்குது. கரெக்டா 29ஆம் தேதி பூமியை தோண்டினோம்னா ஒரு 10 தேங்காய் எடுத்துடலாம் அப்படின்னு பார்க்க முடியுமா? தோண்டி அது போட்டு எந்தக்காவது மேகத்துக்குள்ளார போய் தண்ணி இருக்குன்னு பார்த்துருக்க பார்க்க முடியுதா? அந்த மேகத்திலிருந்து தண்ணீரை இறங்குகிறான். எப்படி தண்ணீர்? ஒரு மேகம் இருக்கு பாருங்க, ஒரு மேகம். இந்த மேகத்திலிருந்து ஒரு சின்ன அற்ப அளவு சின்ன ஓட்டையை இறைவன் ஏற்படுத்தா போதும், இந்த பூமியவே தண்ணீர்ல மூழ்கடிச்சிடலாம். அவ்வளவு தண்ணி இருக்கு ஒரு மேகத்துல. இந்த கோயிலுக்கு ஃபுல்லா தண்ணி சப்ளை பண்ணணும், எவ்வளவு பெரிய டேங்க் தேவை, எவ்வளவு பெரிய டேங்க் தேவை. ஆனால் இறைவனுக்கு அது தேவையில்லை. அவனுடைய அந்த மேக ராஜ்யங்கள், அந்த மேக ராணுவ கூட்டங்கள், அதிலிருந்து ஒரு துவாரத்தை போட்டா போதும், மொத்தமா எல்லாரையும் உள்ளார எடுத்துடலாம். பாக்குறோம் நம்ம தமிழ்நாட்டில் நிறைய மழை எல்லாம் வந்திருக்குது. உலகத்தில் உள்ள எல்லா மேகங்களும் அங்கு ஒன்று கூடி மழை பொழிந்ததா, ஒரு சிறிய மேக கூட்டம் அதனுடைய ஒரு சிறிய பகுதி போதுமானது ஒரு ஊரை தண்ணீரால் நிரப்புவதற்கு. சிந்தித்து பார்த்திருக்கிறோமா இந்த தண்ணீர் எங்கிருந்து வருகிறது? அன்தும் அன்தர்துமூஹு மினல் முஸ்லிமீ அம் நஹ்னுல் முன்ஸிலூன் அஃபரைதுமுல் மா அல்லதீ தஷ்ரபூன். நாம் குடிக்கும் நீரை சிந்தித்து பார்த்ததில்லையா? இந்த தண்ணியை யார் கொடுத்தா? இந்த தண்ணியை நம்ம செய்ய முடியுமா? மனிதனால் செய்ய முடியுமா இந்த தண்ணியை? இந்த தண்ணீரை மேகத்திலிருந்து நாம் இறக்குகிறோமே, நாம் இறக்கிறோமே, இந்த தண்ணீரை நீங்கள் சிந்தித்து பார்த்ததுண்டா? நாம் நாடி இருந்தால் இதை உப்பு நீராக ஆக்கியிருப்போம். இறைவன் கூறுகிறார், நாம் நாடி இருந்தால் உப்பு நீராக ஆக்கியிருப்போம், உன்னால் குடிக்க முடியுமா? மேகத்திலிருந்து மழை பொழிந்தால்தான் பூமியிலிருந்து நீங்கள் குடிக்கும் நீரை எடுக்க முடியும். அதை நாம் உப்பு நீராக ஆக்கியிருந்தால் உன்னால் என்ன செய்திருக்க முடியும்? பார்க்கவில்லை, கடலை பார்க்கவில்லை, கடலிலே உன் தேவைகளை உன் சுமைகளை சுமந்து செல்லும் கப்பல்களை பார்க்கவில்லை. ஒரு புல்கில்லத்தி தஜ்ரீபில் பஹரி பிமா யன்ஃபவுன்னா, இந்த ஒரு பொருளை இப்படி வச்சா தண்ணிக்குள்ள என்ன ஆயிடுது, என்ன ஆயிடுது, மூழ்கிடுது. இன்றைக்கு பார்க்கிறோம் எத்தனை ஆயிரம் கண்களை தண்ணில் சுமந்து கொண்டு அந்த கப்பல் மிதந்து வருகிறது. யார் இந்த கப்பலை மிதக்க வைத்தார் கேட்கிறான் படைத்த இறைவன். சிந்து பார்க்கவில்லை. எப்படி இரவு வந்துச்சு, எப்படி பகல் வந்தது, எங்கே அந்த ஒளி, எங்கே அந்த இருள்? வாயதுல்லஹும் லைல் நஸ்லஹு மின்ஹுன் நஹார். இரவு இரவாக இருக்கிறது, தோல் உரிப்பதை போன்று உரிக்கிறான், அங்கே வெளிச்சம் தெரிகிறது. பிறகு அதன் மீது போர்த்துகிறான், போர்வையை போர்த்துவது போன்று இரவின் இருள் படர்கிறது. இவற்றை செய்பவன் யார் என்றாவது நாம் சிந்தித்து பார்க்கிறோமா? மனிதன் தன் சிலைகளுக்கும் தன் விக்கிரகங்களுக்கும் பூஜை செய்யும் போது, அவற்றுக்கு முன்னால் பணிந்து நிற்கும் போது ஏன் சிந்தித்து பார்ப்பதில்லை? உன்னை படைத்தது யார் என்று கேட்டால் கடவுள் என்று சொல்கிறான். வானத்தை படைத்தது யார் என்று கேட்டால் கடவுள் என்று சொல்கிறான். சூரியன் சந்திரன் மலை மலை மிருகம் மனிதன் காற்று யானை பூனை குருவி கொக்கு இவற்றை படைத்தது யார் என்று கேட்டால் என்ன சொல்கிறான்? இறைவன் கடவுள் என்று சொல்கிறான். ஏன் அந்த கடவுளை விட்டுவிட்டு, ஏன் அந்த இறைவனை விட்டுவிட்டு, அவனுக்கு முன்னால் பணிவதை விட்டுவிட்டு, அவனுக்கு முன்னால் சிரம் தாழ்த்துவதை விட்டுவிட்டு, அவனுக்கு முன்னால் தன் கையேந்தி பிரார்த்தனை செய்வதை விட்டுவிட்டு எங்கே செல்கிறான்? ஒரு சிலையின் பக்கம் செல்கிறானா, ஒரு படைப்பின் பக்கம் செல்கிறானா? இறைவன் கேட்கிறான், நீங்கள் அவற்றுக்கு முன்னால் பிரார்த்தனை செய்யும் போது நீங்கள் செய்யும் பிரார்த்தனைகளை அவை கேட்கின்றனவா? ஒருவர் விக்கிரகத்திற்கு முன்னால் நின்று வணங்கும் போது கைகட்டி கூப்பிட்டு அதை பிரார்த்திக்கும் போது அந்த விக்கிரகம் அவர் பேசுவதை கேட்கிறதா? கேட்கிறான் இறைவன். நீங்கள் அவர்களை அழைக்கும் போது அவை உங்களுடைய அழைப்புக்கு பதில் தருகின்றனவா, உங்களுடைய அழைப்பை கேட்கின்றனவா? நீங்கள் அவற்றை வணங்காவிட்டால் அவற்றுக்கு மாறு செய்தால் அவை உங்களுக்கு தீங்களிக்குமா, அவை உங்களுக்கு நன்மை அளிக்குமா? யுகன்னா என்னை மறந்துவிட்டு, என்னை புறக்கணித்து விட்டு படைப்புகளின் பக்கம் ஓடுகிறாயே, படைக்கப்பட்ட பொருளை உருவங்களை சிலைகளை வணங்குகிறாயே, உனக்கு நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன், சிந்தித்து பார். உனக்கு நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன், சிந்தித்து பார். என்னை விட்டு விட்டு நீ எவரையெல்லாம் அழைக்கிறாயோ, படைத்த இறைவன் ஒருவன், அவனை விட்டு விட்டு மனிதன் யாரையெல்லாம் அழைக்கிறானோ, யாரையெல்லாம் வணங்குகிறானோ, அவர்களை எல்லாம் ஒன்று கூட்டி ஒரு மைதானத்திலே வைத்து அவர்களிடத்திலே நீ கேட்டுப்பார், உங்களால் ஒரு ஈயை படைக்க முடியுமா? எது எது? ஒரு ஈயை படைக்க முடியுமா? கடவுளை தவிர ஆயிரம் கோடி விக்கிரகங்கள் ஒன்று சேர்ந்தாலும், ஆயிரம் கோடி சிலுவைகள் ஒன்று சேர்ந்தாலும், ஆயிரம் கோடி போட்டோக்கள் ஒன்று சேர்ந்தாலும், அவற்றால் ஒரு விக்கிரகத்தை படைக்க முடியும், ஒரு ஈயை படைக்க முடியுமா? சிந்தித்து பார் மனிதரே. அஃபமன் யக்லுக்கு கமன் லா யக்லுக், படைத்தவனும் படைக்காதவனும் சமமாக முடியுமா? படைப்பவனும் படைக்காத பொருளும் சமமாக முடியுமா? வல்லாஹு காலிக்கு குல்லி ஷைஇன், அந்த ஓர் இறைவன் தான் அனைத்தையும் படைக்கிறான். இன்னும் சொல்கிறேன் கேள், அவை ஓர் ஈயை படைப்பதல்ல, விட்டுவிடு. நீ அவற்றை கண்ணியப்படுத்துவதற்காக, உன்னுடைய தேவையை அவற்றின் மூலம் நீ கேட்பதற்காக, அடைவதற்காக அவற்றுக்கு நீ பூஜை செய்கிறாய் அல்லவா, நீ படைக்கிறாய் அல்லவா பொருட்கள், உணவுப் பொருட்கள். அந்த உணவுப் பொருட்களை அவற்றுக்கு முன்னால் நீ வைக்கும் போது ஒரு ஈ அந்த உணவுப் பொருளிலிருந்து ஏதாவது ஒன்றை எடுத்து சென்றால், தன் பொருளாயிட்டே ஒரு ஈ அதை எடுத்து செல்கிறதே, ஒரு ஈ அதை கொத்துகிறதே, அசுத்தம் பண்ணுகிறதே என்று அந்த சிலைகளால், விக்கிரகங்களால், அந்த சிலுவைகளால், அந்த உருவங்களால், அந்த போட்டோக்களால் அந்த ஈயாவது விரட்ட முடியுமா? எப்படி கேட்கிறான் பாருங்கள், இவ்வளவு கோபத்தோடு கேட்கிறான் பாருங்கள். ஏன்? அவன் தான் நம்மை படைத்தான். யார் படைத்தது? நமக்கு சொந்தக்காரன் யார்? நாம் யாருக்கு சொந்தக்காரர்கள்? நாம் யாருடைய உரிமைகள்? படைத்த இறைவனுடைய உரிமைகள். என் உயிர் யாருக்கு சொந்தமானது? யாருக்கு? படைத்த இறைவனுக்கு சொந்தமானது. கொடுத்தவன் அவன். இந்த உயிர் பிரிகிறதே, செத்து போவோமா இல்லையா? செத்து போவோமா இல்லையா? சாவு இருக்கா இல்லையா? 100 வருஷம் வாழ்ந்தாலும் சரி, சாவு உண்டு. இந்த சாவின் போது இந்த உயிரை கைப்பற்றுபவன் யார்? இந்த உயிர் யாரிடத்திலே செல்லுகிறது? வத்தகு வாலமு அன்னக்கும் இலைஹி துஷரூன். அந்த உயிரை கைப்பற்றும்படி கட்டளையிடுபவன் யார்? யாருடைய அனுமதியோடு அந்த உயிர் கைப்பற்றப்படுகிறது? அந்த உயிர் எங்கே செல்கிறது? எங்கே இருந்தது? இன்று பார்த்திருக்கிறோமா? கேட்கிறான் இறைவன், அம்வாத்துல் கைரு அஹ்யா வமா யஷ்ஊரூன அய்யான யுப்அஸூன். உயிரற்ற ஜடப்பொருட்களை எப்படி வணங்குகிறீர்கள்? ஏன் உயிருள்ள இறைவனை மறந்து விட்டீர்கள்? அலிஃப் லாம் மீம், அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம். நான் உயிரோடு இருக்கிறேன், இறந்து விடவில்லை. நான் நிர்வகிக்கிறேன், நான் பலவீனப்படவில்லை. அப்ப ஐயினா பில் கல்கில் அவ்வல் வலா யஊதுஹு ஹிஃப்துஹுமா. ஒரு உதாரணம் சொல்கிறேன். ஒரு பிள்ளை என்ன செய்கிறார்? தன் தந்தையை போட்டோ எடுக்கிறார். தன் தந்தையை போட்டோ எடுக்கிறார். ஒரு ஸ்டுடியோவிலே சென்று அந்த போட்டோவை நல்ல அழகாக கழுவுகிறான், சுத்தம் செய்கிறான், நல்ல ஒரு அழகிய ஃப்ரேம் அதற்கு கொடுக்கிறான், கொண்டு வந்து வீட்டிலே மாட்டுகிறான். பலருக்கு தெரியும், இறந்து போன உறவினர்கள் அல்லது பெற்றோர்களை தமிழ்நாட்டிலே இப்படி போட்டோக்களாக செய்து வீட்டிலே மாட்டுவார்கள். உயிரோடு இருந்தால் அந்த போட்டோக்களுக்குள்ள மரியாதை வேறு, அந்த போட்டோவின் உருவத்தில் உள்ளவர் இறந்திருந்தால் அதற்குள்ள மரியாதை அப்படித்தான். உங்களோடு அதிகம் நானும் பழகுவதால் ஓரளவுக்கு எனக்கு தெரியும். இறந்திருந்தால் என்ன செய்வார்கள், அதனை ஒரு பொட்டு வைப்பார்கள், மாலை மாட்டுவார்கள். இறந்திருந்தால், இறந்து விட்டிருந்தால் மாலை மாட்டுவார்கள். இந்த பையன் என்ன செய்கிறான், தந்தை உயிரோடு தான் இருக்கிறார், போட்டோ செய்து கொண்டு வந்தான், அந்த போட்டோவுக்கு பொட்டு வைத்தான், மாலை வைத்தான், விளக்கேற்றினான். காலையிலும் மாலையிலும் சென்று அந்த போட்டோவுக்கு அருகில் நின்று கொண்டு, என் தந்தையே, என் தந்தையே, எனக்கு இன்னென்ன தேவை இருக்கிறது, நீ எனக்கு அதை செய்து கொடு, எனக்கு இன்னென்ன கஷ்டம் இருக்கிறது அதை நீ நீக்கி கொடு என்று அந்த போட்டோ இடத்திலே பேசிக் கொண்டிருக்கிறான். தந்தை, தந்தை உயிரோடு இருக்கிறார். இந்த தந்தை என்ன செய்வார், என்னமா என்ன செய்வாரு, தந்தை உயிரோட இருக்காரு, தந்தை உயிரோட இருக்காரு. இந்த தந்தை என்ன செய்வார், இந்த பையன் செய்யற செயலை பார்த்துட்டு இந்த பையன் என்ன சொல்வாரு, சிரிக்கிறதா அழுகிறதான்னு சொல்லிட்டு. இன்னும் சில தந்தையா இருந்தா, கொஞ்சம் வேகமான ஆளா இருந்தா, ஏண்டா டேய் உங்க அப்பன் உயிரோட இருக்கேன், ஏண்டா டேய் உங்க அப்பன் உயிரோட இருக்கேன், அதுக்கு முன்னாடி சமாதி கட்டிவிட்டு என்னடா நினைச்சுக்கிட்டு இருக்கிறேன், நான் கல்லு குத்து மாதிரி உனக்கு முன்னாடி உட்கார்ந்துக்கிட்டு இருக்கிறேன், என்னகிட்ட வந்து கேட்க வேண்டியதானே, நீனு என்னடா அந்த போட்டோக்கு பக்கத்துல போய் நின்னுகிட்டு குடு குடுன்னு கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க, எனக்கிட அந்த போட்டோ பேசுனுச்சு, கேட்பாரா கேட்க மாட்டாரா, கேட்பாரா கேட்க மாட்டாரா. கண்ணியத்திற்குரியவர்களை, படைத்த இறைவன் கேட்கிறான், நான் உயிரோடு இருக்கிறேன், உன் பிரார்த்தனையை கேட்டுக்கொண்டிருக்கிறேன், உன் உயிர் நரம்பை விட நான் உனக்கு நெருக்கமாக இருக்கிறேன், உன்மீது நான் இரக்கம் உள்ளவனாக இருக்கிறேன், பாசம் உள்ளவனாக இருக்கிறேன், உன்மீது உன்னை விட அன்புள்ளவனாக இருக்கிறேன். என்னை விட்டுவிட்டு, என்னை விட்டுவிட்டு எந்த உருவங்களுக்கு பின்னால் நீ செல்கிறாய், நான் இந்த உருவங்களில் பிரதிபலிக்கிறேன் என்று உனக்கு கற்பித்தது யார். ஒரு அழகிய தந்தையை ஒரு மானாக, ஒரு நாயாக, ஒரு பன்றியாக ஒருவன் வர்ணித்து உருவம் கொடுத்தால் அந்த அழகிய தந்தை என்ன செய்வார், வெட்டியே போட்டுவார், போடுவாரா போட மாட்டாரா, கோபம் தான். இவ்வளவு அழகிய ஒரு மனிதனாக இருக்கின்ற என்னை ஒரு நாயாக கற்பனை செய்கிறாயே, ஒரு மிருகமாக கற்பனை செய்கிறாயே, கேவலமாக இல்லை ஒரு பேயாக பிசாசாக கற்பனை செய்கிறாயே, நீ என்ன உன்னுடைய புத்திக்கு என்ன ஆகிவிட்டது. கண்ணியத்திற்குரியவர்களே, அழகையெல்லாம் படைத்த அந்த அழகிய இறைவன் படைப்பாளன் எவ்வளவு அழகானவன், தபாரக்அல்லாஹ் அஹ்சனுல் காலிகீன். எத்தனை அழகை படைத்திருக்கிறான், மானின் அழகை பார்த்திருக்கிறீர்களா, மயிலின் அழகை பார்த்திருக்கிறீர்களா, முயலின் அழகை பார்த்திருக்கிறீர்களா, அவற்றை விட எல்லாம் மனிதனின் அழகை பார்த்திருக்கிறீர்களா, எங்கே எப்படி வைக்க வேண்டும் உடல் உறுப்புகளை. இந்த கண்ணை பின்னாடி வச்சிருந்தா எப்படி இருந்திருக்கும், இந்த கற்பனை செஞ்சு பாருங்க, டிரைவிங் பண்றீங்க நீங்க, இந்த கண்ணு முன்னாடி இல்லாம பின்னாடி இருந்து எப்படி இருக்கும், எப்படி அமைக்க வேண்டுமோ அப்படி அமைத்தான். ஒரு மூக்குக்கு பதிலா ரெண்டு மூக்கு இருந்தா, ரெண்டு காதுக்கு பதிலா நாலு காது இருந்தா, முன்னாடி ஒரு வாய் இருக்கிற மாதிரி பின்னாடி ஒரு வாய் இருந்தா நினைச்சு பாருங்க, இப்ப ரெண்டு கை இப்படி இருக்கிற மாதிரி இங்க ஒரு கை இங்க ஒரு கை இருந்தால் எவ்வளவு அழகிய உருவத்தை கொடுத்தான். சிறந்த அமைப்பிலே மனிதனை நான் படைத்திருக்கிறேன், இவ்வளவு அழகு இந்த மனிதனுக்கு நான் கொடுத்திருக்கிறேன், மனிதனே உன்னை நான் எவ்வளவு கண்ணியப்படுத்தி இருக்கிறேன், ஆனால் நீ, ஆனால் நீ என்னை எவ்வளவு அசிங்கப்படுத்துகிறாய், ஒரு பேயாக பிசாசாக, ஒரு மிருகமாக, ஒரு விக்கிரகமாக, ஒரு விக்கிரகமாக, ஒரு சிலையாக, ஒரு உருவமாக, ஒரு மிருகமாக கற்பனை செய்கிறாயே, உன்னை எப்படி கற்பனை செய்தால் நீ பொறுத்துக் கொள்வாயா என்ன ஆகிவிட்டது. ஏன் பேய் பிசாசுகளை அழைக்கிறீர்கள், படைத்த இறைவன் நான் உனக்கு சொந்தக்காரன், செத்து விட்டேனா,
இறந்து விட்டேனா, அல்லது உன்னை விட்டு தூரமாகி விட்டேனா, அல்லது என்னுடைய கதானாக்கள் எல்லாம் காவியாகி விட்டது, இனி நான் உனக்கு கொடுக்க முடியாது என்று சொன்னேனா உனக்கு? யார் கொடுத்துக் கொண்டிருக்கிறான், யார் வளர்க்கிறான், யாருடைய அதிகாரத்தில் இயங்குகிறது? சூரியன் இறைவனின் அனுமதி கொண்டு உதிக்கிறது, மறைகிறது. சந்திரன் இறைவனின் அனுமதி கொண்டு உதிக்கிறது, மறைகிறது. மழை இறைவனின் அனுமதி கொண்டு பெய்கிறது, பூமி இறைவனின் அனுமதி கொண்டு விளைகிறது. எல்லாம் இறைவனுடைய அனுமதியின்படி. என்றும் அவருடைய கஜானா குறைந்தது கிடையாது. அந்த இறைவன் கேட்கிறான், அந்த இறைவன் கேட்கிறான், ஏன் நீ சிந்திப்பதில்லை, ஏன் நீ சிந்திப்பதில்லை, உன்னுடைய அறிவு எங்கே சென்று விட்டது? அஃபலா தஅ்கிலூன், நீங்கள் அறி புரிய மாட்டீர்கள், சிந்திக்க மாட்டீர்கள், யாரிடத்திலே செல்கிறீர்கள், யாரிடத்திலே செல்கிறீர்கள்? உனக்கு நான் சொந்தக்காரன், உனக்கு நான் உரிமையாளன், உன்னை படைத்தது நான், மீண்டும் என்னிடத்தில் தான் நீ வர வேண்டும். உலவு தரா இதுக்கு ஆரம்பிகின், நாளை மறுமையிலே நம் இறைவனுக்கு முன்னால் நிறுத்தப்படுவோம். நாம் இறந்ததற்கு பிறகு நம் இறைவனுக்கு முன்னால் கொண்டு செல்லப்படுவோம். நம்ம ரொம்ப பேருக்கு தெரியறது இல்லை. எல்லாம் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம், வந்தோம் வாழ்ந்தோம், நஹ்யா வமா நஹ்னு பிமபுஊஸீன். லைஃப் என்ஜாய் பண்ணு, எப்படி லைஃப் என்ஜாய் பண்ணு, பார்க்கலாம் பின்னாடி, எல்லாம் பின்னாடி பார்க்கலாம். என்ன பார்க்கலாம்? மரணத்திற்கு பின்னால் எங்கே அழைத்து செல்லப்படுவோம்? தீர்ப்பு நாள் ஒன்று இருக்கிறது, உண்மையான கூலி நாள் ஒன்று இருக்கிறது. வேலை செஞ்சுட்டு மாச கடைசியில கூலி வாங்குறோமா இல்லையா? கூலி நாள். இந்த உலகத்திலே நாம் செய்த செயல்களுக்கு அங்கே கூலி கொடுக்கப்படும். அதன் கூலியை அங்கே பார்க்கலாம், அணு அளவு தீமை செய்தாலும் அதன் கூலியை அங்கே பார்க்கலாம். இந்த உலகத்திலே நீதம் நிறைவேற்றப்பட முடியாது. நீதம் எங்கே நிலைநிறுத்தப்படும்? நீதவானாகிய அந்த இறைவனுடைய சன்னிதானத்திலே, மறுமையிலே நீதம் நிறைவேற்றப்படும். இன்னைக்கு உலகத்துல காசு கொடுத்து பலவீனர்கள் பாதிக்கப்படலாம், ஏழைகள் அநியாயம் செய்யப்படலாம், செல்வந்தர்கள் தப்பித்துக் கொள்ளலாம், ஆட்சி அதிகாரத்தில் உள்ளவர்கள் ஓடி ஒளிந்து கொள்ளலாம். ஆனால் நாளை மறுமையிலே உங்களை நாம் எப்படி படைத்தோமோ அப்படி மறுமையிலே முன்னால் நீங்கள் கொண்டு வரப்படுவீர்கள். அரசன், ஆண்டி, ஏழை, பணக்காரன் எல்லாம் ஒரே அமைப்பிலே. குழந்தை பிறக்கும் போது பணக்காரன் ஒரு மாதிரியா, ஏழை ஒரு மாதிரியா, அரசன் ஒரு மாதிரியா, ஆண்டி ஒரு மாதிரியா பிறகுதா? அது போன்றே கொண்டு வரப்படுவீர்கள். யாரும் இருக்க மாட்டார்கள். அங்கே குவைத் இருக்காது, அங்கே இந்தியா இருக்காது, அங்கே பாகிஸ்தான் இருக்காது, அங்கே பங்களாதேஷ் இருக்காது, அங்கே அமெரிக்கா இருக்காது, அங்கே ஐரோப்பா, ஆப்பிரிக்கா, ரஷ்யா எதுவும் இருக்காது. யாரும் இருக்க மாட்டார்கள். ஒரே அரசன், ஒரே ஆட்சி. தங்கம் இருக்காது, வெள்ளி இருக்காது. இந்த உலக ஆசாபாசங்கள் எதுவும் மனிதனுடைய கண்ணுக்கு முன்னால் கையுக்குள் இருக்காது. தனித்து நிற்பான். யார் கூட இருப்பான்? இவனும் இவன் செய்த செயல்களும் தான். எப்படி நீங்க ஊருக்கு போகும்போது கோயிலிருந்து என்ன எடுத்துட்டு போக முடியும்? இங்க இருந்து ஒரு கிரவுண்ட் இடத்த எடுத்துட்டு போக முடியுமா? என்ன ஒரு கிரவுண்ட், ரெண்டு கிரவுண்ட் இடத்த எடுத்துட்டு போக முடியுமா? இங்க என்ன நீங்க சம்பாதிச்சு சேர்த்து வச்சுக்கலாம், அதுதான் மாத்திட்டு போக முடியும். அந்த மாதிரிதான் இன்னும் அதை விட நுணுக்கமாக அங்க எது நமக்கு வரும்? நாம் இந்த உலகத்திலே எதை செய்தோமோ, இந்த உலகத்திலே நாம் எதை செய்தோமோ அதுதான் அங்கே நம்மோடு இருக்கும். அப்போது இறைவன் கேட்பான், அடியானே, முதல் கேள்வி, நீ யாரை வணங்கினாய்?
நெகன்மான் நீ யாரை வணங்கினாய்? கணேசருக்குரியவர்களே, இது சாதாரண பிரச்சனை அல்ல. பசி, பட்டினி, பஞ்சம், இன்னும் எத்தனை உலகத்திலே பல பிரச்சனைகளை மக்கள் எண்ணுகிறார்களோ அதுவெல்லாம் ஒன்றுமே கிடையாது. முதல் பிரச்சனை என்ன? படைத்த கடவுளை புரிந்தோமா? படைத்த கடவுளுக்கு அடிபணிந்தோமா? படைத்த கடவுள் யார் என்று தெரிந்தோமா? அவனை வணங்கினோமா? அவன் நம் மீது அன்பு வைத்தானே, நாம் அவன் மீது அன்பு வைத்தோமா? அவன் நமக்கு இவ்வளவு கொடுத்தானே, அவனுக்கு நாம் நன்றி செலுத்தினோமா? முதல் கேள்வி இதுதான். அந்த படைத்த இறைவன் யார்? ஊருக்கு ஒரு இறைவனா, கடவுளுக்கு நாட்டுக்கு ஒரு இறைவனா, தெருக்கு ஒரு இறைவனா, குலத்துக்கு ஒரு இறைவனா, சமூகத்துக்கு ஒரு இறைவனா? قل لو كان فيهما آلهة إلا الله لفسدتا. ஒன்றுக்கு மேற்பட்ட கடவுள் இருக்க முடியுமா? ஒன்றுக்கு மேற்பட்ட கடவுள் இருக்க முடியுமா? வானம் பூமி அதன் அமைப்புகள் சீர்குலைந்திருக்குமே, எங்க முடியுமா? எங்க முடியுமா? எங்க முடியுமா? சிந்திச்சு பாரு. கேட்கிறான் இறைவன், உனக்கு சொந்தமானதில் இன்னொருவரை நீ பங்காளியாக ஆக்கிக் கொள்வதில்லை. நீ ஒரு வாட்ச் வாங்குறீங்க, அழகான ஒரு வாட்ச், ஒரு 1000 ரூபாய்க்கு, 1500 ரூபாய்க்கு வாங்கிருக்கீங்க. உதாரணம் வாங்கிட்டு வந்து பக்கத்துல ஒரு ரூம் இருக்கிறாரு. சகோதரர், நான் இந்த வாட்ச் வாங்கின ரொம்ப நல்லா இருந்துச்சு, எனக்கு பிடிச்சிருக்குது, இதை நான் ஒரு நாள் கட்டிக்கிறேன், நீ ஒரு நாள் கட்டிக்க சொல்லுவான். மனுஷன் சொல்லுவான, ஒரு அழகான ட்ரெஸ் எடுத்துட்டு வரலாம். சகோதரர், நீ எனக்கு ரொம்ப உயிர் நண்பன், ரொம்ப எனக்கு பிடிச்சமானவன், நான் ஒரு ட்ரெஸ் எடுத்துட்டு வந்திருக்கிறேன், நான் ஒரு நாளைக்கு போட்டுக்கிறேன், நீ ஒரு நாளைக்கு போட்டுக்க சொல்லுவான். ஒரு கிரவுண்ட் இடம் வாங்குறாரு, காசு சேர்த்து வச்சு வாங்கிட்டாரு. சகோதரரே, நான் ஒரு கிரவுண்ட் இடம் வாங்கிட்டேன், இதுல பாதி உனக்கு பாதி எனக்கு, ரெண்டு பேரும் இதுல வீடு கட்டிப்போம் சொல்லுவானா? அடுத்த இடத்தையும் பறிக்கிறதுக்கு பாக்குறானா இல்லையா? இறைவன் கேட்கிறான், இறைவன் கேட்கிறான், உனக்கு நான் சொந்தமாக்கி கொடுத்ததில் இன்னொருவரை நீ சேர்த்துக் கொள்ள விரும்பவில்லை. அப்படி இருக்க நான் படைத்த இந்த படைப்பிலே, இந்த பிரபஞ்சத்திலே நான் படைத்த இந்த அற்ப படைப்புகளை எனக்கு நீ கூட்டாக்கிறாயா? எனக்கு நீ சமமாக்குகிறாயா? ஏன் இந்த பாரபட்சமான தீர்ப்பு? ஏன் இந்த பாரபட்சமான தீர்ப்பு? உனக்கு அறிவு எப்படி இதை ஏவுகிறது? அந்த படைத்த இறைவன் யார்? ஒரே ஒரு இறைவன் தான். வானத்துக்கும் அவன் தான் இறைவன். சூரியனுக்கும் இரவுக்கும் பகலுக்கும் காற்றுக்கும் இந்த உலகத்தில் உள்ள பிரபஞ்ச படைப்புகள் அனைத்திற்கும் சுய அறிவுள்ளதாக இருக்கட்டும், அல்லது இறைவனின் இயக்கத்தின்படி இயங்குகின்ற ஒரு அமைப்பாக இருக்கட்டும், அவை அனைத்திற்கும் ஒரே படைப்பாளன், ஒரே இறைவன் தான். கண்ணியத்திற்குரியவர்களே, அந்த ஒரே இறைவனை தான், அந்த இறைவன் அவனே தனக்கு வைத்துக் கொண்ட அழகிய அந்த பெயரை கொண்டு அழைக்கிறோம், அல்லாஹ் என்று. அல்லாஹ் என்பது முஸ்லிம் பாய்மார்களுக்கு சொந்தமான கடவுள் அல்ல, புரியுதுங்களா? யாரை மனசாட்சியால் இறைவன் ஆண்டவன் தெய்வம், வானத்தில் இருக்கிறான், உயரத்தில் இருக்கிறான், அவனே எனக்கு போதுமானவன், அவனே என் உண்மையான எஜமானன், அவனே உண்மையான அரசன் என்று மனசாட்சி நம்புகிறதோ, அந்த இறைவனின் அழகிய பெயர்தான் அல்லாஹ் என்பது. அந்த இறைவனின் அழகிய பெயர்தான் அல்லாஹ் என்பது. எப்படி இறைவனுக்கு இணை இல்லையோ, அதுபோன்று அவருடைய இந்த அழகிய பெயருக்கும் இணை கிடையாது. அவை தவிர மற்ற பெயர்களை கொண்டு அழைக்கலாம், இறைவன் என்று சொல்லலாம், கடவுள் என்று சொல்லலாம், ஆனால் அந்த பெயர்கள் எல்லாம் இறைவனுக்குள்ள முழுமையான பெயராக ஆக முடியாது. ஏன்? கடவுள் என்று சொன்னால் கடவுள்கள் என்று சொல்லலாம், இறைவன் என்று சொல்லும் இடத்திலே இறைவி என்று சொல்லலாம், ஆண் பெண் என்று பிரிக்கலாம், ஒருமை வன்மை என்று சொல்லலாம், எந்த மொழியாக இருந்தாலும் சரி. ஆனால் அந்த அல்லாஹ் என்ற பரிசுத்தமான பெயருக்கு ஆண்பால் இல்லை, பெண்பால் இல்லை, ஒருமை இல்லை, பன்மை இல்லை. ஒரே இறைவனை வணங்க தகுதியான, உண்மையான, ஆட்சி செய்கிற, அதிகாரம் செலுத்துகிற, இந்த பிரபஞ்சத்திற்கு சொந்தக்காரனான அந்த ஒரே பொருளை குறிக்கின்ற ஒரே அழகிய வார்த்தை அல்லாஹ். ரொம்ப பேர் நினைச்சிருப்பாங்க, ஷேக் கூட ஆரம்பத்தில் சொன்னாங்க, அல்லாங்கிறது முஸ்லிம்களுக்கு சொந்தமான கடவுள்னு நினைச்சுக்காதீங்க.
நம்முடைய கடவுள் யார்? நம்முடைய இறைவன் யார்? யார் யார் சொல்லுங்க. அல்லாஹ் நம்முடைய இறைவன் யார்? அல்லாஹ் நம்முடைய இறைவன். நம்மை படைத்தவன் அந்த அல்லாஹ். படைத்தவன் யாரோ அவன் தான் அல்லாஹ். உணவளிப்பவன் யாரோ அவன் தான் அல்லாஹ். நோய் வாய்ப்பட்டால் நமக்கு சுகம் அளிப்பவன் யாரோ அவன் தான் அல்லாஹ். நான் கஷ்டத்திலே சிக்கி துடி துடித்து அழைக்கும் போது எனக்கு பதில் அளிப்பவன், அடியானே என்னை அழைத்து விட்டார் என்று கூறுபவன் யார்? அந்த இறைவன் அல்லாஹ். கண்ணியத்திற்குரியவர்களே, உங்களை இதிடத்திலே ஒன்று கூட்டியது அந்த இறைவனை வணங்குவோம் என்று அழைப்பதற்காகத்தான். ஒரு மனிதனை வணங்குவதற்காக அல்ல. ஒரு தனி ஒரு பூசாரியையோ துறவியையோ அல்லது ஒரு பண்டிதரையோ பூஜிப்பதற்காக அல்ல. ஆனால் ஏன் இந்த மக்களுடைய வித்தியாசமான நிலைப்பாடோ தெரியவில்லை. அல்லாஹின் அல்லாஹின் பக்கம் படைத்து இறைவனின் பக்கம் மாறுங்கள் என்று அழைக்கப்பட்டால் முகம் துடிக்கிறார்கள். பிறரின் பக்கம் அழைக்கப்பட்டால் ஓடோடி செல்கிறார்கள். நீங்க பார்த்திருக்கிறார் தமிழ்நாட்டில் ஒரு 100 ஸ்கொயர் ஃபீட் ரூம் இருந்தா போதும், பெரிய பிசினஸ் பண்ணலாம். முதலே தேவையில்லை. என்ன முதல் தேவை? பழைய காலண்டர், ஒரு 4 காலண்டர் போதும். எப்படி பழைய காலண்டர்னா? புரியுதா? சாமி படம் போட்டு வரும் பாருங்க காலண்டர், அந்த 4 காலண்டர் போதும். பக்கத்து மளிகை கடையில ஒரு 5 ரூபாய்க்கு ஊதுபத்தி வாங்கிட்டு வந்தா போதும். இன்னொரு அடுத்த முதல் என்ன? ஒரு வருஷமா முடி வெட்டாம இருந்தா போதும். ஒரு வருஷமா முடி வெட்டாம இருந்தா போதும். ஒரு 10 காசுக்கு குங்குமம் போதும். உட்கார்ந்துக்கிட்டு இந்த சிலைகளை வணங்குங்கள், உங்களுக்கு நான் அருள்வாக்கு தருகிறேன் என்று சொன்னால் மக்கள் ஓடோடி செல்கிறார்கள். காலிலே உழுகிறார்கள், கைகளிலே உழுகிறார்கள், சொத்தை குமிக்கிறார்கள், செல்வத்தை கொடுக்கிறார்கள், கற்பை இழக்கிறார்கள். அதற்கு அவங்களை அழைக்கப்படுகிறது, பகுத்தறிவின் பக்கம் அழைக்கப்படுகிறது, படைத்த இறைவனின் பக்கம் அழைக்கப்படுகிறது, தூய கொள்கையின் பக்கம் அழைக்கப்படுகிறது, உங்களுக்கு சொந்தமான உங்களை படைத்த உங்களின் இறைவனின் பக்கம் அழைக்கப்படுகிறது. அவனை வணங்குவோம் என்று அவனிடத்தில் கேட்போம். ஏமாற்றம் இல்லை. உள்ளுக்குள் ஒன்று வெளியில் ஒன்று என்ற திரை வாழ்க்கை இல்லை. எது தேவையோ கேட்போம் அவனிடத்தில். பள்ளிவாசலுக்கு செல்கிறார்கள், மச்சனுக்கு செல்கிறார்கள். என்ன நடக்கிறது அங்கே? நீங்கள் இங்கு ரொம்ப அருகில் இருப்பதால் நீங்கள் பார்க்கலாம். தமிழ்நாட்டில் கூட நம்ம ரொம்ப நெருக்கமாகத்தான் வாழ்கிறோம். மஸ்ஜிதிலே சென்று அங்கே உள்ள குருமார்களை வணங்குகிறார்களா? அங்கே உள்ள இமாம்களை வணங்குகிறார்களா? சுத்தமான முறையில் ஊறு செய்து அங்கே மஸ்ஜிதுக்கு சென்று அல்லாஹ் அக்பர், படைத்த இறைவன் மிகப்பெரியவன், அவனுக்கு முன்னால் நான் அடிமையாக இருக்கிறேன், அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன், அகிலங்களை படைத்த இறைவனே உனக்கே எல்லா புகழும், அர் ரஹ்மான் அர் ரஹீம், நீ அளவற்ற அருளாளன், நீ நிகரற்ற அன்புடையவன், மாலிக் யௌம் அத்தீன், தீர்ப்பு நாளின் அதிபதியும் நீயே, இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தயீன், நான் உன்னை வணங்குகிறேன், உன்னிடத்திலே உதவி தேடுகிறேன், இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், நேரான வழியில் என்னை செலுத்துவாயாக, ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம், நீ அவர் மீது அருள் புரிந்தாயோ அவர்களுடைய வழியில் என்னை செலுத்துவாயாக, கைரில் மகுதூபி அலைஹிம் வலல்லீன், உன் கோபத்திற்குரியவர்களோ வழிகட்டவர்களோ சென்ற வழியில் நீ என்னை திருப்பி விடாதே. எவ்வளவு அழகிய பிரார்த்தனை, எவ்வளவு அழகிய வணக்கம். லஞ்சம் கொடுக்க தேவையில்லை. முன் வரிசைக்காக வேண்டி விஐபியாக இருக்க வேண்டும், ராஜாவாக இருக்க வேண்டும், மன்னராக இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. நிறம் இல்லை, மொழி இல்லை, இனமில்லை. யார் இறைவனுக்கு முன்னால் முன் வருவார்களோ அவர்களுக்கு முன்னுரிமை. பாக்குறீங்களா இல்லையா? இங்க எத்தனை பேர் பெரிய பெரிய கஃபீல் வேலை பார்ப்பாங்க, டிரைவரா இருப்பாரு, கஃபீல் சுத்தம் செய்யறது, சுத்தம் செய்துட்டு வர்றதுக்கு தாமதம் ஆயிடுச்சுன்னா அவர் எங்க நிப்பாரு? பின்னாடி நிப்பாரு. முன்னாடி போன டிரைவர் முன்னாடி நிப்பாரு, அவருடைய காலுக்கு கீழே இவருடைய தலைப்பொருள். கண்ணியத்திற்குரியவர்களே, உண்மையான இறைவன் நமக்கு மத்தியிலே பிரிப்பானா? ஒரு தாய் தன் குழந்தைகளை பிரிப்பாளா? நிறத்தாலோ மொழியாலோ அறிவாலோ? ஆனால் இன்று பார்க்கிறோம், எப்போது மனிதன் உண்மையான இறைவனை விட்டு பிரிந்தானோ எத்தனை பாகுபாடுகள் நிறத்தின் பெயரால், மொழியின் பெயரால், இனத்தின் பெயரால், குலத்தின் பெயரால், சமூகத்தின் பெயரால், சமுதாயத்தின் பெயரால் இணையத்திற்குரியவர்களே, அந்த படைத்த இறைவன் அவனை வணங்குகின்ற நெருக்கி சூட்டிய பெயர் தான் இஸ்லாம். இஸ்லாம் என்பது அது ஏதோ ஒரு பொந்திலிருந்து நோண்டி கொண்டு வரப்பட்ட ஏதோ ஒரு பூதம் அல்ல, அது ஏதோ ஒரு சாரா ரகசியமாக வைத்திருக்கிற ஒரு கொள்கை அல்ல. அது இஸ்லாம் என்ன, படைத்த இறைவனை வணங்குகின்ற நெறி. இது قال له ربه اسلم قال اسلمت لله رب العالمين. சூரியன் யார் தெரியுமா? முஸ்லிம். சந்திரன் யார் தெரியுமா? முஸ்லிம். கடல் யார் தெரியுமா? முஸ்லிம். காற்று யார் தெரியுமா? முஸ்லிம். மேகம் யார் தெரியுமா? முஸ்லிம். உலகத்தில் உள்ள கோடிக்கணக்கான பறவைகள் அத்தனையும் முஸ்லிம். உலகத்தில் உள்ள அத்தனை மிருகங்களும் முஸ்லிம். எல்லாம் முஸ்லிம். ஏன்? அவை படைத்த இறைவனுக்கு கட்டுப்படுகின்றன, படைத்த இறைவனின் அந்த நெறியின்படி நடக்கின்றன. ஆனால் இந்த மனிதன் தான், மனிதனுக்கு இறைவன் சுய இஷ்டத்தை கொடுத்தான், விருப்பத்தை கொடுத்தான். அவன் நாடி இருந்தால் நம்மையும் அவன் ஒரு அத்தாட்சியை இறக்கி நம்மை நிர்பந்தித்திருக்கலாம். அவன் அப்படி நிர்பந்திக்க விரும்பவில்லை. இவன் விருப்பத்தோடு வணங்குகிறானா? இவன் விருப்பத்தோடு என்னை தேர்ந்தெடுத்தானா? அதற்குத்தான் அங்கே அவன் பரிசு கொடுக்க காத்திருக்கிறான். இஸ்லாம் என்றால் இதுதான். இஸ்லாம் என்பது அரபு நாட்டிலே முகமது நபி உருவாக்கிய மதம் அல்ல, மார்க்கம் அல்ல, நெறி அல்ல, இறை தூதர்கள் கண்டுபிடித்த கொள்கை அல்ல. இஸ்லாம் என்ன, படைத்த இறைவன் முதல் மனிதனுக்கு கொடுத்த அந்த கொள்கை, அதைதான் வானவர்களும் பின்பற்றுகிறார்கள். வானத்திலும் அதுதான் மார்க்கம், வானத்திற்கு கீழும் அதுதான் மார்க்கம். அல்லாஹ் தேர்ந்தெடுத்த அந்த படைத்த இறைவன் தேர்ந்தெடுத்த அந்த தூய நெறி. தமிழ்நாட்டில இருந்தா நாங்க வந்திருக்கிறோம், உங்களாம் தமிழ்நாடு தானே, அவங்கெல்லாம் சரியிருக்கா? அரபுகளா? நான் அரபியா, சுத்த தமிழன், சுத்த தமிழன். ஏன் இந்த நெறியை ஏற்றுக்கொண்டும் சொல்லப்பட்டது செய்தி? எங்களின் முன்னோர்களுக்கு இந்த செய்தி சொல்லப்பட்டது. இப்படி யாராவது ஒருவர் சொல்லி இருப்பார், சிந்தித்து பார்ப்போம். முன்னோர்கள் சிந்தித்தார்கள், புரிந்தார்கள், சத்தியத்தை தழுவி கொண்டார்கள். அதன் காரணமாக இன்று கண்ணியத்தை உணர்கிறோம், இறைவனுடைய அன்பை உணர்கிறோம். இதே நிலையிலே நாம் இறந்தால் நிச்சயமாக சொர்க்கம் செல்லலாம். கண்ணியத்திற்குரியவர்களே, அந்த மறுமையிலே சொர்க்கம் இருக்கிறது, நரகம் இருக்கிறது. சொர்க்கம் இருக்கிறது, நரகம் இருக்கிறது, வேறு ஒரு இடம் கிடையாது, திரும்ப வர முடியாது. இந்த மறுபிறவிலா சும்மா டூப்ளிகேட் எல்லாம், ஒரு பிறவிதான் முடிஞ்சிச்சு, பிறந்தோமா இல்லையா, அடுத்து இறந்துட்டோம்னா முடிஞ்சு, அவ்வளவுதான், திரும்ப திரும்ப வர முடியாது. இப்ப நல்லது செஞ்சா மனுஷனா வரலாம், கெட்டது செஞ்சா நாயா குதிரையா கொக்கா வரலாம், இதெல்லாம் கற்பனைகள், ஒண்ணும் கிடையாது. கண்ணியத்திற்குரியவர்களே, அங்கே அந்த படைத்த இறைவன் அல்லாஹுவை வணங்கி, அவனுக்கு சமமாக எந்த படைப்புகளையும் வணங்காமல் அவன் கொடுத்த ஒழுக்க நெறியின்படி வாழ்ந்திருந்தால் அங்கே நாம் சொர்க்கம் செல்லலாம். அந்த சொர்க்கத்திலே மரணம் இருக்காது, நோய் இருக்காது, துன்பம் இருக்காது, சந்தோஷமான மகிழ்ச்சியான வாழ்க்கை. அங்கே அந்த படைத்த இறைவனை பார்க்கலாம், இந்த உலகத்தில் பார்க்க முடியாது. புரியுதா? ஆசை இருக்கா இல்லையா உங்களுக்கு? படைத்த இறைவனை பார்க்கணும்னு ஆசை இருக்கா இல்லையா? பெத்த அம்மாவை பார்க்கணும்னு சொல்லிட்டு ஒரு பிள்ளைக்கு எவ்வளவு ஆசை இருக்கும். ஒரு பிள்ளை அனாதையாகிடுச்சு, சின்ன வயசுலயே ஏதோ இதுல பிரிஞ்சு போச்சு, ஒரு 20-30 வயசாச்சு, இப்பதான் தெரியுது தன்னை வளர்த்துக்கிட்டு இருக்கிறவங்க தன்னுடைய உண்மையான அம்மா இல்ல அப்படின்னு தெரியும் போது அந்த பிள்ளைக்கு எவ்வளவு ஆசையா இருக்கும். என்னை பெத்த அம்மாவை நான் பார்க்கணுமேன்னு சொல்லிட்டு ஆசையா இருக்குமா இல்லையா? என் சகோதரர்களே, என் அன்பிற்குரியவர்களே, என் தோழர்களே, நம்மை படைத்த இறைவன் நமக்கு இவ்வளவு நல்வாழ்க்கையை கொடுத்தானே, கண்ணை கொடுத்தானே, நமக்கு இவ்வளவு நெருக்கமாக இருக்கிறானே, அந்த இறைவனை பார்க்க வேண்டும் என்ற ஆசை இல்லை நமக்கு? அந்த இறைவனிடத்தில் பேச வேண்டும் என்ற ஆசை இல்லை? அதற்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஒரே ஒரு முழக்கம் தான், ஒரே ஒரு வாக்கை கொடுக்க வேண்டும். ரொம்ப கேட்கல அந்த இறைவன் உங்களிடத்துல, ரொம்ப கேட்கல, கஷ்டமே கிடையாது, ஒரே ஒரு வாக்கு தான். ரொம்ப லேசானது, ஒரே ஒரு வாக்கு, லா இலாஹ இல்லல்லாஹ். படைத்த இறைவனே அல்லாஹுவே உன்னை தவிர யாரையும் அடங்க மாட்டேன். என்ன கேட்கலாம், வேற ஏதாவது கேட்டா, உங்க சொத்தை கேட்டானா, நீ சம்பாதிச்சு வச்சிருக்கிற நகை எல்லாம் கொண்டாந்து உண்டியெல்லாம் போட்டுன்னு சொன்னானா, எல்லாத்தையும் நீ எடுத்துக்க, நான் தான் கொடுத்த உனக்கு எல்லாத்தையும் நீ வச்சுக்க, ஆனா என்ன தவிர யாரையும் நினைக்கிறாரு, உன் தலை எனக்கு முன்னால் தவிர வேறு யாருக்கும் வைத்து விடாது, உன் பிரார்த்தனையை எனக்கு முன்னால் தவிர வேறு யாரிடத்திலும் கேட்டு விடாது, உன் உள்ளத்தால் வைக்கும் நம்பிக்கையை, ஆதரவை, அச்சத்தை, பயத்தை, அந்த அழுகையை எனக்கு முன்னால் தவிர வேறு யாருக்கும் முன்னாலும் செய்து விடாது. கஷ்டமா என்ன, எந்த தேவையாக இருந்தாலும் அந்த ஒருவனை நம்பி ஒரு இடத்துல உட்கார்ந்து இறைவா எனக்கு கஷ்டமா இருக்கு, எனக்கு உதவி செய், என்னை காப்பாத்துன்னு கேட்கறது ஈஸியா, அல்லது காசிக்கும், காஷ்மீருக்கும், அஜ்மீருக்கும், நாகூருக்கும், நாகப்பட்டினத்துக்கும், வேளாங்கண்ணிக்கும் இப்படி சுத்துறது ஈஸியா, எதுங்க ஈஸி, எது ஈஸி, எது இலகுவானது, இயற்கை நெறி இலகுவானது. எப்படி நம்ம காத்து சுவாசிக்கிறோமா இல்லையா, ஈஸியா கஷ்டமா, தண்ணி குடிக்கிறோமே ஈஸியா கஷ்டமா, அது போன்றுதான் கண்ணியத்திற்குரியவர்களே, அந்த படைத்த இறைவனை வணங்குவதும் ஈஸியானது இலகுவானது. இதை தவிர மனிதன் எதை தேர்ந்தெடுக்கிறானோ அதுதான் கஷ்டமானது. கையில சூட ஏத்துறது என்ன ஈஸியா, ஏத்துறாங்களா இல்லையா, மண்டையில தேங்காய் உடைக்கிறாங்களா இல்லையா, நெருப்பு மேல நடக்கிறாங்களா இல்லையா, முட்டிக்காது நடக்கிறாங்களா இல்லையா, எது கஷ்டம், படைத்த இறைவனுக்கு செய்கிற வழிபாடு கஷ்டம் இல்லை, செலவு கிடையாது. என்ன கிடையாது, 10 ரூபாய் இல்லாம கோயிலுக்குள்ள ரொம்ப பூஜை போட்ட முடியுமா, 4 வாழைப்பழம் 1 தேங்காய் இல்லாம, அதுதான் ஆரம்பத்திலே சொல்லிட்டேன், நான் வந்து விமர்சனம் பண்றேன் எதுவும் சொல்றேன்னு சொல்லிட்டு அது போச்சுக்காதீங்க, அப்படி பார்க்காதீங்க, யதார்த்தத்தை உண்மையை நாம் உண்மை நிலையை பேசுகிறோம் என்று நீங்கள் பாருங்கள். ஆனா பள்ளிவாசலுக்கு போறதுக்கு ஏதாவது செலவு இல்லா, ஒண்ணும் கிடையாது, போய்கிட்டே இருக்கும், 2 கிளாஸ் தண்ணி வேணா செலவாகும், எதுக்கு, அதுவும் நமக்கு தான் சுத்தம் பண்றது, நம்மளை நம்ம சுத்தம் பண்ணிக்கிறதுக்காக வேண்டிய அவ்வளவுதான், போய் எவ்வளவு நேரம் வேணாலும் இருக்கலாம், நீங்க யார்ட்டையும் கேட்க வேண்டியது கிடையாது, பூசாரிகிட்ட போய் சொல்ல வேண்டியது கிடையாது, பாதிரியார்கிட்ட போய் பேச வேண்டியது கிடையாது, நீங்க நேரம் உங்க கனெக்ஷன் இருப்ப, உங்க கனெக்ஷன் எங்க ஆகிதா, வானத்துக்கு மேலுள்ள அந்த கடவுளோட அந்த இறைவனோட நேர கனெக்ஷன், நீங்க பேசிக்கிட்டே இருங்க, அவங்க கேட்டுக்கிட்டே இருப்போம், உங்களுடைய மனதிலே அன்பை போடுவான், ஆதரவை போடுவான், நிம்மதியை போடுவான், சந்தோஷத்தை போடுவான், முகத்திலே உங்களுக்கு உள்ளத்திலே ஒளியை போடுவான், வெளிச்சத்தை போடுவான், நிம்மதியை போடுவான், அதற்கு தான் உங்களை அழைக்கும். இப்ப சொல்லுங்க, யார் யாருக்கு சொர்க்கத்துக்கு போகணும்னு ஆசை இருக்கு, அங்க போய் தன்னை படைத்த கடவுளை, இறைவனை, ஆண்டவனை பார்க்கணும்னு ஆசை இருக்குது, அதுக்காக இந்த உலகத்துல என்னை மக்கள் வெறுத்தாலும் சரி, ஒதுக்கினாலும் சரி, அந்த சொர்க்கத்திற்காக நான் அதை தாங்கிக் கொள்வேன், என்னை என் மனைவி மக்களையும் நான் அந்த வழியில இழுத்து வருவேன், முதலாவதாக நான் பாதம் எடுத்து வைப்பேன் துணிந்து. கஷ்டம் வரும், சோதனை வரும், என் சோதனை வராது, கஷ்டம் வராது, சும்மா கிடைச்சிருமா ஏதாவது, சொர்க்கம் கிடைக்கணும்னா சும்மாவா, சொல்லுங்க பாக்கலாம். அப்படி அவங்கவுங்க அந்தந்த இடத்துல உட்கார்ந்துக்கிட்டு யாரு முதல்ல எந்திரிக்கிறான்னு ஒரே ஒரு வாக்கு சொல்லுங்க, முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் நீங்க செய்ய வேண்டியது என்ன, கடவுளுக்கு அந்த படைத்த இறைவன் அல்லாஹ்வுக்கு மட்டும் வழிபடணும், செய்யக்கூடாதது என்ன சொல்லட்டுமா, ஒரு 2 நிமிஷத்துல சொல்லாச்சு, செய்யக்கூடாது என்ன தெரியுமா, இனி வழிபாடுகளை விக்கிரகங்களுக்கோ, சிலைகளுக்கோ, பேய்களுக்கோ, பிசாசுகளுக்கோ, சிலுவைகளுக்கோ, உருவங்களுக்கோ, மனிதனுக்கோ, துறவிக்கோ, பாதிரியாருக்கோ, அல்லது பண்டிதருக்கோ, குருமார்களுக்கோ செய்யக்கூடாது. செய்யக்கூடாதுன்றது ஈஸியா இல்லையா, ஃப்ரீடம் ஆகிட்டீங்க, பண்ணீங்க. இனி சாமியார்கிட்ட போய் நேரம் கேட்க வேண்டியது இல்லை கல்யாணத்துக்கு, இனி சாமியார்கிட்ட போய் பஞ்சாங்கம் பார்க்க வேண்டியது கிடையாது, செலவு கிடையாது உங்களுக்கு, படைத்த கடவுள் பார்த்து பாப்பா, எல்லாம் அவருடைய நேரம் முடிஞ்சு போச்சு. அடுத்து அடுத்து என்ன செய்யக்கூடாது, போய் பேசக்கூடாது, புறம் பேசக்கூடாது, புறவை திட்டக்கூடாது, ஏற்றக்கூடாது, உபச்சாரம் செய்யக்கூடாது, மது அருந்தக்கூடாது, ஒழுக்கமா நடக்கணும், பிறருடைய சொத்துக்களை அபகரிக்க கூடாது, நீதமா நடக்கணும், கண்ணியமா பார்க்கணும், முடிஞ்ச அளவு பிறருக்கு உதவி செய்யணும், நல்லது செய்யணும். இது ஏதாச்சும் கஷ்டமான வேலையா, சொன்ன விஷயங்கள் ஏதாவது சிரமமான வேலையா, சமூகத்துக்கு தீங்கான வேலையா, நம்முடைய மனதுக்கு கெடுதியான வேலையா, இதுல சொன்னதுல ஏதாவது ஏதாவது ஒரு முரண்பாடா இருக்குதா, காலையில எழுந்துறீங்க, முதல்ல இறைவனுக்கு போய் படைச்ச இறைவன் அந்த கடவுள் அந்த அல்லாஹ்வுக்கு போய் வணக்கம் செலுத்துங்க, அதுக்கப்புறமா வேலைக்கு போங்க,
சாப்பிட வரீங்களா? திரும்ப வந்து அந்த இறைவனோட உங்களுடைய தொடர்பு புதுப்பித்துக் கொள்ளுங்க. திரும்ப வேலைக்கு போனீங்களா? திரும்ப வந்தீங்களா? திரும்ப அவனோட தொடர்பு புதுப்பித்துக் கொள்ளுங்க. திரும்ப மாலை நேரம் வருதா, இரவு ஆரம்பிக்குதா, அந்த இறைவனுக்கு முன்னாடி போய் நின்று திரும்ப உங்களுடைய உறவை புதுப்பிக்கிறீங்க. திரும்ப தூங்க போறதுக்கு முன்னாடி உங்களுடைய இரவை புதுப்பிக்கிறீங்க. அஞ்சு வேலை இறைவனுடைய இல்லத்துல உங்களுடைய படைத்த இறைவனோட உங்களுடைய உறவை புதுப்பித்துக் கொண்டே இருக்கிறீர்கள். அதனாலதான் முஸ்லீம்கள் அந்த படைத்த இறைவனை வணங்கக்கூடிய மக்கள் தற்கொலை செய்து கொள்வதில்லை. ஆனால் அந்த படைத்த கடவுளை நம்பாத மக்கள் என்ன செஞ்சுக்கிறாங்க? ஒரு கஷ்டம் வந்துருச்சுன்னா என்ன செய்யறாங்க? தற்கொலை பண்ணிக்கிறாங்களா? இல்லையே, கடவுளை நம்பாத காரணத்தான். அதுக்கப்புறமா நீங்க எங்க இருந்தாலும் சரி, என்ன வேலை செஞ்சாலும் சரி, சினிமா பாட்டு கேட்காதீங்க, ஆடல் பாடல் இந்த அநாகரிகத்தின் பக்கம் போவாதீங்க. சுப்ஹானல்லாஹ், என்னை படைத்த இறைவன் அல்லாஹ் மிக பரிசுத்தமானவன். அல்ஹம்துலில்லாஹ், என்னை படைத்த இறைவன் அல்லாஹ், அவனுக்கே எல்லா புகழும். அல்லாஹு அக்பர், என்னை படைத்த இறைவன் அல்லாஹ் மிக பெரியவன். லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்திற்குரியவன். அந்த உண்மையான ஓர் இறைவனை தவிர வேறு யாரும் இல்லை. இப்படி அவனை புகழ்ந்து கொண்டே இருக்கு. இது கஷ்டமா சொல்லுங்க பார்க்கலாம். இப்ப நம்முடைய பேச்சை இதோடு நாம் நிறைவு செய்கிறோம். அடுத்து உங்களிடத்திலிருந்து நாம் எதிர்பார்க்கிறோம், முதலாவதாக யார் அன்போடு அந்த படைத்த இறைவனை நேசித்து நான் சொன்ன விஷயங்களை புரிந்து கொண்டேன், நான் அந்த இறைவனுடைய அடியானாக ஆசைப்படுகிறேன், அந்த நான் சொர்க்கத்திற்கு செல்ல ஆசைப்படுகிறேன், நான் மஸ்ஜிதிலே அந்த இறைவனை தொழுக ஆசைப்படுகிறேன் என்று கூறி எனக்கு அந்த வாக்கை சொல்லிக் கொடுங்கள், நான் சொல்கிறேன் என்று யார் தயாராக இருக்கும்? நாளை மறுமையிலே நீங்களும் சொர்க்கம் செல்ல வேண்டும் என்று அக்கறைத்தார் சொன்னேன். அக்கறையினால ஒன்று சேர்த்திருக்கிறோம் சொல்லிட்டு நெருப்பிலே வேவது சாதாரண விஷயமா? ஒரு தீப்பிச்சை எடுத்து பத்தி வச்சு சுண்டு வரலை காட்டி பார்ப்போம், இவ்வளவு வேதனையா இருக்கும் சொல்லிட்டு. அந்த நரகம் நெருப்பால் செய்யப்பட்ட அந்த சிறைச்சாலை, பாவிகளில் பெரிய பாவியா, குற்றவாளிகளிலே பெரிய குற்றவாளியா, படைத்த இறைவனுக்கு இணை கற்பித்தவன், படைத்த இறைவனை வணங்காமல் படைப்புகளை வணங்கியவன் குற்றவாளிகளிலே பெரிய குற்றவாளி. சகோதரர் ஒரு கேள்வி கேட்டாங்க, இந்த மாதிரி நபிகள் நாயகம் வந்து 40 ஆண்டுகள் முதல்ல வாழ்ந்தாங்க, அப்ப 40 ஆண்டுகள் அவங்களுக்கு இறை தூது வழங்கப்பட்டது, அதுக்கப்புறம் 23 ஆண்டு மொத்தம் 63 வருஷம் வாழ்ந்திருக்கிறாங்க, இவ்வளவு காலம் வாழ்ந்த ஒருவருக்கு உருவப்படம் இல்லையே அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்டிருக்கிறாங்க. இஸ்லாமிய மார்க்கத்தை இறைவனின் இந்த நெறியை பொறுத்தவரை உருவம் வரைவதற்கும் சிலைகள் செதுக்குவதற்கும் கடுமையான தண்டனை குற்றம் என்று தெளிவாக தெளிவுபடுத்தப்பட்ட நெறிவுள்ள மார்க்கம். இந்த சிலை உணக்கம் எங்கிருந்து வந்தது? இப்ப நீங்க கேட்கலாம், இவ்வளவு நேரம் பேசிருக்கும் போது கூட, இப்ப இவ்வளவு பெரிய இந்த சிலை வழிபாடு உருவ வழிபாடுலாம் எப்பங்க வந்துச்சு, யாருங்க உருவாக்குனது, கடவுளை விட்டுட்டு அப்படின்னு ஒரு கேள்வி இதுக்குள்ளார அடங்கியிருக்கு. எப்ப வந்தது? நல்லவர்களின் மீது அன்பு வைத்து அவர்களுடைய உருவங்களை வரைந்து வைத்துக் கொண்டார்கள், அவர்களை சிலைகளாக செதுக்கி வைத்துக் கொண்டார்கள். பிறகு அந்த நல்லவர்கள் இறந்ததற்கு பிறகு கொஞ்ச காலம் ஆன உடனே அந்த சிலையை பார்த்து பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் அந்த சிலையை பார்க்க பார்க்க சைத்தான் அவங்களுடைய உள்ளத்துல ஒரு விதமான பயத்தை போட்டான், இவ்வளவு நல்லவரா இருக்காரு, இவரை பார்த்தாலே ஒரு பக்தி வருது அப்படின்னு சொல்லிட்டு சின்னது பெருசாச்சு. அப்புறம் கொஞ்ச நாள் ஆனதுக்கு பிறகு அடுத்த தலைமுறை வரும் பொழுது கல்வி மறந்து அந்த உருவத்தையே கடவுளாக வணங்க ஆரம்பித்தார்கள். இன்றைக்கு பார்க்கிறோம் நம்ம புத்தர் என்றைக்காவது தன்னை கடவுள்னு சொல்லியிருக்கிறாரா? சொன்னதில்லை. ஆனா இன்றைக்கு புத்த மதத்தை சேர்ந்தவர்கள் யாரை கடவுள்னு வணங்குறாங்க? புத்தர கடவுள்னு வணங்கி இருக்கிறாங்க. அவர் மனுஷர், சாப்பிட்டாரு, மனிதர் சாப்பிட்டாரு, மனந்தளம் போனாரு, நல்லவராக இருந்து மக்களுக்கு நல்லதை சொன்னாரு, அவருக்கு உருவம் வரைஞ்சாங்க, கடைசியில் அவர் இறந்ததுக்கு பிறகு இன்னைக்கு அவரை கடவுளா வணங்கிட்டு இருக்கிறாங்க. ஜீசஸ், ஈசா நபி, ஜீசஸ், அவங்க என்றைக்காவது தன்னை கடவுள்னு சொன்னாங்களா? தன்னை கடவுள் என்று சொல்லவில்லை. அவருக்கு உருவம் வரைந்தார்கள். யூதர்கள் அவர்களை கொல்ல வந்த போது இறைவன் அவர்களை தன் அளவில் உயர்த்தி கொண்டான். 100 ஆண்டுகள் ஆனது அவருக்கு பிறகு. பிறகு என்ன செய்தார்கள் மக்கள்?
ஜீசஸை கடவுள் என்று வணங்க ஆரம்பித்தார்கள். அதே போல இந்தியாவில் பஞ்சாப் தேசத்தை சேர்ந்த பஞ்சாப் மாநிலத்தை சேர்ந்த மக்கள் குருநானக்கை வணங்குவாங்க, பார்த்துருக்கீங்களா அவருடைய படத்தை. தமிழ்நாட்டில் கூட நீங்க பார்க்கலாம், இந்த ஒருத்தர் உட்கார்ந்து இருப்பாரு, ஒருத்தர் நின்று இருப்பாரு, இந்த மாதிரி போட்டோக்களை வணங்குவாங்க. இவர்கள் யாராவது தங்களை கடவுள் என்று சொன்னார்களா, சொல்லியிருக்காங்களா, என்ன வணங்குங்க என்னுடைய போட்டோக்களை ஆராதனை செய்யுங்கன்னு? இல்லை. இந்த துறவிகளை, இந்த பண்டிதர்களை, இந்த சாமியார்களை மதிச்சு அவங்க மேல உள்ள ஒரு பக்தியில ஒரு பாசத்துல முதல்ல போட்டோவை வச்சாங்க. அதுக்கு பிறகு கொஞ்ச காலம் ஆனவுடனே அவர் இறந்ததுக்கு பிறகு கடைசியில அவரே கடவுளாக்கி வணங்க ஆரம்பிக்கிறாங்க. எத்தனை பேர் சாய்பாபா வணங்குறாங்களா இல்லையா? எத்தனை பேர் சங்கராச்சாரியார், முன்னாடி உள்ள சங்கராச்சாரியாரை வணங்குறாங்க, பார்த்துருக்கீங்களா இல்லையா? இப்படித்தான் இந்த உருவ வழிபாடு வந்தது. அப்ப இந்த இஸ்லாமியம் இறைநெறி மார்க்கத்துல உருவ வழிபாடும் சிலை வழிபாடும் அடியோடு மறுக்கப்பட்டு அதனுடைய அனைத்து வழிகளும் தடை செய்யப்பட்டு விட்டன. இப்ப முகமது நபிக்கு ஒரு உருவம் அவர்கள் அந்த காலத்திலே வரைந்திருந்தால் பின்னாடி என்ன ஆயிருக்கும்? மக்கள் முகமது நபியை வணங்க ஆரம்பித்திருப்பார்கள். ஆகவேதான் தன் ஆயுள் காலத்திலும் தனக்கு உருவம் வரைவதையும் தனக்கு சிலைகள் செதுக்குவதையும் கடுமையாக கண்டித்து மறுத்தார்கள். யூதர்கள், கிறிஸ்தவர்கள் தங்கள் சர்ச்சுகளிலே வரைந்து வைத்திருந்த சிலுவைகளை குறித்தும் எச்சரிக்கை செய்தார்கள். அல்லாஹ்வுடைய சாபம் இந்த யூதர்கள் மீது, கிறிஸ்தவர்கள் மீது உண்டாகட்டும். அவர்கள் தங்களில் உள்ள இறைநேசர்களை, தங்களில் உள்ள இறை தூதர்களுக்கு உருவம் கொடுத்து வரைந்து அவர்களை தங்கள் தொழுமிடங்களிலே வைத்து வணங்குகிறார்களே, பூஜிக்கிறார்களே, இவர்கள் மீது இறைவனுடைய சாபம் உண்டாகட்டும் என்று சொன்னார்கள். அப்ப முகமது நபிக்கு ஏன் போட்டோ இல்லை, ஏன் உருவம் இல்லை, உருவம் இல்லை என்று சொன்னால் ஏன் உருவம் செதுக்கவில்லை என்றால், எங்கே அடுத்து வரும் காலங்களிலே கல்வி அறிவில்லாத மக்கள் அல்லாஹ்வை விட்டுவிட்டு எந்த இறைவனின் பக்கம் அவர்கள் அழைத்தார்களோ, எந்த அழைப்புக்காக தன்னையே அர்ப்பணித்தார்களோ, அதற்கு நேர் மாற்றமாக அந்த முகமது நபியே வணங்குகின்ற ஒரு கூட்டம் உருவாகிவிடக் கூடாது என்பதற்காகத்தான் இந்த ஒரு தெளிவான அடிப்படை உறுதி செய்யப்பட்டு இந்த அளவும் இறைவன் இதை பாதுகாத்து வருகிறார். இன்னைக்கு நம்ம பார்க்கணும், பகுத்தறிவு இயக்கம் சொல்லி தமிழ்நாட்டில் ஆரம்பித்தாங்க. கடவுள் இல்லை, கடவுள் இல்லைன்னு சொல்லிட்டு சிலைகளை வணங்காதே, பூஜிக்காதே, மாலை போடாதேன்னு சொல்லிட்டு. ஆனா இன்னைக்கு பார்த்தா, அதை சொன்னவருக்கே சிலை வச்சு அவருக்கே வருஷம் வருஷம் மாலை போட்டு பூஜை பண்ணிட்டு இருக்காங்க. யாரு? பகுத்தறிவுவாதிகள். கேள்வி ஒன்று போட்டுருக்கேன், என்னங்க சிந்திச்சு பார்த்துருக்கிறேன். ஆகவே இந்த ஒரு தெளிவான ஒரு நெறியின் அடிப்படையில் தான் இஸ்லாமிய மார்க்கத்தில் முகமது நபிக்கு மட்டுமல்ல, அதற்கு பின்னால் வந்த அவர்களுடைய தோழர்களுக்கும், அதுபோன்று மார்க்க அறிஞர்கள், கல்விமான்கள், ஒழுக்க சிலர்கள் யாருக்குமே உருவம் வரைந்து மாட்டுவதோ அவர்களுடைய சிலைகளை செதுக்குவதோ முற்றிலும் தடை செய்யப்பட்ட பயங்கரமான ஒரு குற்றமாகும். சகோதரர் கேட்டாங்க, அல்லாஹுதானே ஆண்களுக்கும் இறைவன் பெண்களுக்கும் இறைவன் என்று இருக்கும்போது மஸ்ஜிதுக்குள், பள்ளிவாசல்களுக்குள் பெண்கள் ஏன் அனுமதிக்கப்படுவதில்லை? என் அன்பிற்குரிய சகோதரரே, மஸ்ஜிதுக்குள் பெண்கள் அனுமதிக்கப்படுவதில்லை என்று புரிவது தவறு. மாறாக இஸ்லாமிய மார்க்கம், இறைநெறி மார்க்கம் பெண்களும் மஸ்ஜிதிற்கு வருவதற்கு அனுமதி அளிக்கிறது. ஆனால் என்ன, ஆண்களோடு கலந்து நிற்கக்கூடாது. ஆண்களோடு ஒட்டி கலந்து ஒருவரோடு ஒருவர் சேர்ந்து இருக்கக்கூடாது. பெண்கள் ஆண்களின் அணிகளுக்கு பின்னால் இருக்க வேண்டும், அல்லது அவர்களுக்கு என்று தனி ஒரு இடம் ஒதுக்கப்பட்டிருக்க வேண்டும். தமிழ்நாட்டில் பின்னாடி காலத்தில் இஸ்லாம் பரவிய போது அங்க அவ்வளவு பொருளாதாரம் இல்லை, அவ்வளவு கல்வி நிறைந்தவர்கள் இல்லை. பொதுவா இந்துக்களா இருந்தவங்க, வேற வேற மதத்தில் இருந்தவங்க தான் இஸ்லாத்துக்கு வந்தாங்க. கோயில்கள்ல ஆண்களும் பெண்களும் ஒன்றோடு ஒன்று நிற்கிறதுனால ஏற்படக்கூடிய அந்த பலவிதமான தீமைகளை பார்த்துட்டு மஸ்ஜிதுக்குள்ளார அவங்க முதல்ல அனுமதிக்கிற பெண்கள் வீட்டிலேயே தொழுதுகிட்டோம். ஏன்னா அந்த ஒரு பிரச்சனை ஒரு பரிசுத்தமான இடத்துக்குள்ள வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்கள தமிழ்நாட்டில் உள்ள அந்த முஸ்லிம்கள் அப்படி விளங்கி அவங்க தடுத்தாங்களே தவிர இஸ்லாம் தடுக்கல. அதனாலதான் இன்றைக்கு நீங்க பல நாடுகளுக்கு போகும்போது பார்க்கலாம், இதே நாட்டில் கூட நீங்க பார்க்கலாம், மஸ்ஜிதுல ஆண்களுக்கு ஒரு பகுதி இருக்கும், பெண்களுக்கு ஒரு பகுதி. ஏன் அந்த பிரார்த்தனை அந்த வணக்க வழிபாட்டின் நேரத்திலே ஆண்கள் தனி பெண்கள் தனி என்று இறைவன் பிரிக்கிறான்? பிரிக்க வேண்டிய கட்டாயம், இல்லை என்றால் மனிதனுடைய ஆன்மீகம் அங்கேயும் முழுமை பெறாது. நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நீங்க நிக்கிறீங்க இறைவனுக்கு முன்னாடி, உங்களுடைய தேவைகளை கூறி உங்களுடைய பாவங்களை இறைவனுக்கு முன்னால் கூறி அதற்காக மன்னிப்பு தேடி, அந்த நேரத்துல பக்கத்துல ஒரு அழகான பெண்ணு நின்னா நம்முடைய மனம் எவ்வளவு ஊசலாடும்! அடுமாடாதா? நம்முடைய இயற்கை படைத்தவன் அந்த இறைவன், அவனுக்கு தெரியும் எந்த இடத்துல மனிதனை எப்படி வைக்கணும் சொல்லிட்டு. அந்த ஒரு தூய ஒழுக்கம் பேணப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் பிரார்த்தனை செய்யும் தொழும் இடங்களிலே முதலிலே ஆண்கள் இருக்க வேண்டும், பிறகு தள்ளி பெண்கள் இருக்க வேண்டும், அல்லது தனித்தனியாக அவர்கள் இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் கட்டளை இடுகிறான். மற்றபடி மஸ்ஜிதுக்கு அதாவது பள்ளிவாசலுக்கு பெண்கள் வரக்கூடாது என்று தடை நிச்சயமாக இஸ்லாத்தில் இல்லை. தமிழ்நாட்டில் ஒரு சில இடங்கள்ல அப்படி வச்சிருக்கிறாங்க, அது அவர்களுடைய தப்பு. அதனாலதான் இப்ப நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா தமிழ்நாட்டில் புதுசாக கட்டக்கூடிய பெரிய பெரிய பள்ளிவாசல்கள் எல்லாம் அங்க பெண்களுக்கு என்று தொழுவதற்கு தனி இடம் இருக்கிறது. ஒரு கண் உள்ளவன் ஒரு சிலைக்கு முன்னாடி போய் நிக்கிறான், இந்த கண்ணை கொடுத்தது அந்த சிலையா, இந்த செவியை கொடுத்தது அந்த சிலையா, இந்த அறிவை கொடுத்தது அந்த சிலையா என்றால் அதை வணங்கக்கூடிய எவரும் இல்லை என்று சொல்வார்கள். நம்முடைய பிரார்த்தனைகளை இறைவன் அங்கீகரிக்கிறான், தேவைகளை இறைவன் நிறைவேற்றுகிறான். நீங்க அவனை நம்பினாலும் சரி நம்பாட்டியும் சரி, நீங்க காசியில போய் கேட்டாலும் சரி, அஜ்மீர்ல போய் கேட்டாலும் சரி, வேளாங்கண்ணில போய் கேட்டாலும் சரி, எங்க கேட்டாலும் சரி, தேவைகளை உங்களுடைய கோரிக்கைகளை அங்கீகரித்து நிறைவேற்றுபவன் படைத்த கடவுள் ஒருவன் தான். அந்த அல்லாஹ் ஒருவன் தான் உங்கள் தேவைகளை நிறைவேற்றுகிறான். ஏன் அல்லாவே இல்லை கடவுளே இல்லை என்றாலும் அவனுக்கும் சோறு மடுபவன் அல்லாஹ் தான். இப்ப அடுத்து என்ன கேள்வி சகோதரருக்கு சொன்னா, இப்ப அல்லாஹ்விடத்துல நம்ம கேட்கும் போது அல்லாஹ் அந்த பிரார்த்தனையை அங்கீகரிச்சு ஏதாவது அதிசயம் நடந்திருக்கான்னு சொல்லிட்டு கேக்குறீங்க. கேள்வியினுடைய அடுத்த பாடம் புரியுதா? இது அன்பிற்குரியவர்களே, ஒன்று இந்த உலகம் ஒரு சோதனை கூடம். இறைவன் அல்லாஹ் சிலருக்கு கொடுத்து சோதிக்கிறான், சிலரிடமிருந்து எடுத்து சோதிக்கிறான். எல்லோரையும் ஒரே தரத்திலே இந்த உலகத்தில் இறைவன் படைத்து விடவில்லை. ஏன்? நான் நன்றி செலுத்தப்பட வேண்டும் என்று அவன் விரும்புகிறான், தான் நன்றி செலுத்தப்பட வேண்டும் என்று விரும்புகிறான். எல்லோரையும் செல்வந்தனாக ஆக்கிவிட்டான், எல்லோரையும் ஏழையாக ஆக்கிவிட்டான், எல்லோரையும் கண் உள்ளவர்களாக ஆக்கிவிட்டான், கண்ணின் அருமை எப்படி தெரியும், எல்லோரையும் அறிவாளிகளாக சிந்தனைவாதிகளாக ஆக்கிவிட்டான், அறிவின் ஆழம் யாருக்கு தெரியும்? இறைவன் மனிதர்களை வித்தியாசமாக படைத்தான். ஒருவரை இன்ஜினியராக, ஒருவரை மருத்துவராக, ஒருவரை செல்வந்தராக, ஒருத்தரை ஏழையாக, ஒருத்தரை வசதியானவராக, ஒருத்தரை அரசராக, ஒருத்தரை சாதாரண மனிதராக. ஏன்? அப்போதுதான் இந்த உலகம் இயங்கும். இல்லைனா இயங்குமா? உலகம் இயங்க முடியாது. சரி, இப்ப இறைவனால் சோதிக்கப்பட்ட ஒரு மனிதன், உதாரணத்துக்கு கண் இல்லாம ஒருத்தர் பிறந்துடுறார், இவருக்கு கண்ணை கொடுத்ததும் இவருக்கு கண்ணை கொடுக்காததும் யாருதான்? இது இறைவன் புறத்திலிருந்து அநீதியாக ஆகுமா? நிச்சயமாக ஆகாது. ஏன்? இறைவன் தன் படைப்புக்கு முழு உரிமையாளன். அநீதி எது? தனக்கு உரிமை இல்லாததில் புழங்குவதுதான் அநீதி. இப்ப என் பாக்கெட்ல உள்ள 10 ரூபாய் இருக்கிறேன்,
அஞ்சு ரூபாய்க்கு செலவு பண்ண அஞ்சு ரூபாய்க்கு தர்மம் பண்ண, பத்து ரூபாய் எடுக்கிற அஞ்சு ரூபாய்க்கு சாப்பிடுற, அஞ்சு ரூபாய்க்கு ஒரு டீ காஃபி குடிக்கிற, சரியா? ஆனா அதே சமயத்துல பக்கத்தில் உள்ள அதிர்ந்து பாக்கிலிருந்து அஞ்சு ரூபாய் எடுத்தா எடுத்து இந்தாங்க கொடுக்குறேன், என்னையா என்ன கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா? ஏன், இது அவருடைய உரிமை. இறைவன் அன்பிற்குரியவர்களே, எதை செய்தாலும் அவனுடைய உரிமைக்குள் செய்கிறான், சரியா இல்லையா? அவனுடைய சொந்தத்தில் செய்கிறான், பிறருடைய சொந்தத்தில் அவன் எதுவும் செய்வதில்லை, பிறருக்கு உரிமையானதில் அவன் எதுவும் செய்வதில்லை. கண்ணுள்ள இவரும் இல்லாமல் இருந்த போது இவரை படைத்தவன் அவன் தான். அல்லா தஆலா இன்ஸான ஹீனும் மினத்தஹர் லம் யகுன் ஷைஅன் மஸ்கூரா. கண் இல்லாத இவர் இல்லாமல் இருந்த போது இவரை படைப்பவனும் யார் தான்? ஹல் மின் காலத்தின் கயிருல்லா, அந்த அல்லாஹுவை தவிர படைப்பாளன் ஒருவன் இருக்கிறானா? இப்போ படைக்கும் பொழுது வித்தியாசமா படைக்கிறான். இப்படி படைப்பதும் எதற்காக? அநீதி செய்வதற்காக அல்ல. இறைவன் சிலருக்கு கொடுத்து சோதிக்கிறான், சிலரை எடுத்து சோதிக்கிறான். இறைவன் சொல்லுகிறான், நான் ஒருவரை படைத்தேன், அவருடைய கண் பார்வையை எடுத்து விட்டேன். அந்த மனிதர் அதற்காக பொறுமை காத்தால், சகித்துக் கொண்டு அந்த இறைவனின் அந்த விதியை கொண்டு திருப்தி அடைந்தால், இதற்கு பகரமாக நான் அவருக்கு சொர்க்கத்தை தருகிறேன். புரியுதுங்களா? ஒருவர் கையில்லாம பிறந்திருக்கிறார், அவர் எனக்கு இந்த சோதனையோடு இறைவன் படைச்சான், நான் இதை சகித்துக் கொள்கிறேன், நான் இதை பொறுத்துக் கொள்கிறேன் என்று அவர் பொறுத்துக் கொள்ளும் போது இதற்காக அவருக்கு சொர்க்கம் கிடைக்கிறது. இப்ப கை உள்ளவர், கண் உள்ளவர், கண் இல்லாதவர் பார்க்கிறார், ஆஹா இறைவன் எனக்கு கண்ணை கொடுத்தானே, நான் இந்த கண்ணை கொண்டு அவனுக்கு எப்படி நன்றி செலுத்த வேண்டும், நல்லதை பார்க்க வேண்டும், கெட்டதை பார்க்கக்கூடாது, ஆசாபாசத்தை ஆபாசத்தை பார்க்கக்கூடாது, நல்ல காரியத்தை பார்க்க வேண்டும், மக்களுக்கு நல்லது செய்வதை இதை பயன்படுத்த வேண்டும் என்று இறைவனை பயப்பட வேண்டும். இறைவன் நாடியிருந்தால் என்னையும் குருடனாக படைத்திருக்கலாம் அல்லவா, இறைவன் நாடியிருந்தால் என்னையும் ஒரு உணவனாக படைத்திருக்கலாம் அல்லவா என்று இறைவனை பயப்பட வேண்டும். இந்த ஒரு அடிப்படைக்காக வேண்டிதான் அல்லாஹ் இப்படி படைப்புகளை வித்தியாசப்படுத்தி படைத்திருக்கிறான். நீங்கள் கேட்பது போன்று அதிசயம் நிகழாதா? ஒவ்வொரு நாளும் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. உங்கள் பிரார்த்தனைகளை அவன் தான் ஏற்கிறான், ஒன்றுமில்லை. ஒவ்வொரு நேரமும் நீங்கள் சாப்பிடுகிறீங்களே, இந்த சாப்பாட்டை விட ஒரு அதிசயம் வேணுமா உங்களுக்கு? நீங்கள் காற்றை சுவாசிக்கிறீர்களே, இந்த காற்றை சுவாசிப்பதை விட ஒரு அதிசயம் வேண்டுமா? நீங்கள் தண்ணீர் குடிக்கிறீர்களே, இதை விட ஒரு அதிசயம் வேண்டுமா? வானம் ஒரு அதிசயம் அல்லவா, பூமி ஒரு அதிசயம் அல்லவா? நம்முடைய எத்தனை பிரார்த்தனைகள் அங்கீகரிக்கப்படுகின்றன. நான் கோயிலுக்கு போனோம், கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு என்னுடைய மனைவி மக்களை குடும்பத்தை என்னுடைய பெற்றோரை காப்பாற்றணும்னு நீங்க மனசால நினைச்சீங்களா இல்லையா? நினைச்சீங்களா இல்லையா? அது நடந்துச்சா இல்லையா? நடந்துச்சா இல்லையா? இது அதிசயம் இல்ல. கண்ணியத்திற்குரியவர்களே, மக்கள் நினைப்பது போன்று அவன் அற்புதங்களை நிகழ்த்துவது கிடையாது. அப்படி நிகழ்த்தினா எல்லாரும் ஈஸியா இறைவனுடைய அந்த வாக்கு லாயிலாகலாம் அல்லாவை தவிர யாரும் இல்லை என்று சொல்லி எல்லாருமே ஈஸியா முஸ்லீம் ஆயிடுவாங்க. அவன் அப்படி விரும்பவில்லை. நம்பிக்கை கொண்டு விசுவாசித்து உண்மையான உள்ளத்தோடு யார் வருகிறார் என்பதற்காக வேண்டிதான் அவன் சோதிக்கிறான். நம்ம சகோதரர் கேள்வி கேட்கிறாங்க, இப்ப அதாவது முஸ்லிம் மக்கள் இந்த விருத்த சேதனம் என்று சொல்வார்கள், அதாவது நம்முடைய ஆண்களுடைய பிறப்புறுப்பினுடைய அந்த முன் தோல் நுனியை வெட்டி விடுவது, இதுக்கு தமிழ்ல விருத்த சேதனம் என்று சொல்லுவாங்க, அரபியில ஹத்னா என்று சொல்வார்கள். இது ஏன் செய்யறாங்க என்று கேட்கிறாங்க. என் அன்புக்குரியவர்களே, இறை நெறி மார்க்கத்தை இஸ்லாமை பொறுத்தவரை அல்லாஹுடைய கட்டளை இல்லாம எதுவுமே செய்யக்கூடாது. எதா இருந்தாலும் தூதருடைய வழிகாட்டுதல் இருக்கணும், தூதருக்கு இறைவன் சொல்லி அவர் செஞ்சு காட்டியிருக்கிறார். அப்ப தூதர்களின் தந்தையாகிய இப்ராஹிம் நபிக்கு இறைவன் கட்டளையிட்டான், நீங்கள் விருத்த சேதனம் செய்து கொள்ளுங்கள் என்று, உங்களுடைய அந்த ஆண் பிறப்பு உறுப்பினுடைய அந்த தோளின் நுனியை வெட்டி விடுங்கள் என்று அவங்க வெட்டினாங்க. அதற்கு பிறகிலிருந்து ஒவ்வொரு இஸ்லாமியரும் இறைவனுடைய இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடியவரும் அதை செய்து கொள்வது அவருக்கு அவசியமானது. இதுதான் இதனுடைய உண்மை அடிப்படை நிலை. இப்ப அடுத்து நம்ம இதுல என்ன விளங்க வேண்டியது, முதல்ல
நம்மை படைத்த அல்லாஹ், நம்மை படைத்த இறைவன் மிகப்பெரிய ஞானவான், மிகப்பெரிய அறிவாளி. அவனுடைய அனைத்து காரியங்களிலும் செயல்களிலும் சொல்களிலும் ஞானங்களும் தத்துவங்களும் அற்புதங்களும் ஆழங்களும் நிறைந்திருக்கும் என்பதை நாம் நம்பிக்கை கொள்ள வேண்டும். இந்த அடிப்படையை நாம் முன்வைத்து பார்க்கும்போது பல விஷயங்களை பார்க்கிறோம். தலையில முடி அதிகமா வளரும் பொழுது வெற்றுமா இல்லையா, வெற்றுமா இல்லையா? யாரும் இறைவன் படைச்ச முடிதானே அது, அது எதுக்கு நான் வெட்டுவேன், வெட்டாம இருப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்களா? சொல்லுவாங்களா? மீச வளருது, இறைவன் படைச்ச முடிதானே அது பாட்டுக்கும் வளரட்டும் அப்படின்னு மீசிய விட்டா ஏதாவது சாப்பிட முடியுமா? அழகாதான் இருக்குமா? கிட்டக்க யாராவது உட்கார முடியுமா? சரி, கம் கட்டு முடி இருக்குது, மர்மஸ்தானத்தின் முடி இருக்குது, அது பாட்டுக்கு வளரட்டுன்னு விட்டா என்ன ஆகும் நிலைமை? நகம் இருக்குது, நகம் கையில உள்ள நகம் இருக்குது, கடவுள் படைச்சது அழகான படைப்பு, இவ்வளவு அழகான நகமாச்சு அப்படின்னு வளர விட்டா என்ன ஆகும் கடைசியில? ஒரு பிள்ளைய தூக்கி கொஞ்ச முடியுமா? ஏதாவது ஒரு காரியத்தை செய்ய முடியுமா? அப்ப இறைவன் நம்முடைய உடல் உறுப்புகள்ல சில உறுப்புகளை வளரும்படி படைத்திருக்கிறான். நகை வளர்ற மாதிரி தினைக்கும் பல்லு வளர்ந்துச்சுன்னா என்ன ஆகும்? நகை வளர்ற மாதிரி தினைக்கும் பல்லு வளர்ந்துச்சுன்னா வாரத்துக்கு ஒரு தடவை என்ன செய்யணும்? டென்டல் டாக்டர்கிட்ட போயிட்டு என் பல்லெல்லாம் கட் பண்ணி நிறுத்தணும். இறைவன் அப்படி வைக்கவில்லை. சிலவற்றை எல்லாம் வளர விடுகிறான், பிறகு நமக்கு கட்டளை இடுகிறான், அதை நீ சுத்தம் செய், அதை நீ சுத்தம் செய், இப்படிதான் ஷேப்பா வச்சிருக்கணும் நீ, அப்பதான் உனக்கு சுகாதாரம், உனக்கு அதுல சுத்தம் இருக்கிறது. அது போன்றுதான் இந்த விருத்த சேதன முறை. இறைவன் அந்த குழந்தையை படைத்து வெளியாகும் பொழுது அந்த அமைப்பிலே படைக்கிறான், அதற்கு பிறகு அதை நீங்கள் வெட்டி சுத்தம் செய்து விடுங்கள் என்று நமக்கு கட்டளை இடுகிறான். அதை நாம் சுத்தம் செய்வதால் ஏராளமான அறிவியல் உண்மைகளும் அங்கே சுத்தம் சுகாதாரத்தின் தத்துவங்களும் அங்கே நிறைந்திருக்கின்றன. ஆகவேதான் இறை மார்க்கத்து இறை வேதத்தையுடைய எல்லா மதங்களிலும் இந்த அடிப்படை இருக்கிறது. யூதர்கள் இதை செய்வார்கள், உண்மையான கிறிஸ்தவர்கள் இதை செய்வார்கள். இன்று மேலை நாட்டிலே மருத்துவ அறிவியல் முன்னேறிய இந்த காலத்திலே கம்பல்சரியாக கண்டிப்பாக ஆஸ்பத்திரிகளில் பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு இதை செய்து விடுகிறார்கள். காரணம், இதை செய்யாமல் இருப்பதால் பிற்காலத்தில் ஏற்படுகிற அந்த சுகாதார சீர்கேட்டின் காரணமாக சிறுநீர் கழிக்கும் பொழுது சிறுநீர் அங்கே தங்கிவிடுகிறது, மனிதன் மனைவியோடு சேரும் பொழுது விந்துக்களுடைய அணுக்கள் அங்கே தங்கிவிடுகிறது, பிறகு அதன் மூலமாக பல நோய்கள் பரவுகிறது. இப்படி எத்தனையோ அந்த தத்துவங்கள் அங்கே இருக்கின்றன. அப்ப இந்த ஒரு அடிப்படை காரணத்தை முன்னிட்டு தான் முஸ்லிம்கள் விருத்த சேதன ஹத்னா செய்து கொள்கிறார்கள். சகோதரர் புரிஞ்சா கேள்வி? கேள்வி பதில் புரிஞ்சா? அது மட்டுமல்ல, இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய சட்டம் இறைவன் சொல்றான், நீங்க நகத்தை வெட்டிக்கணும்னு சொல்லி உங்களுடைய கம் கட்டு முடிகளை மர்மஸ்தானத்தின் முடிகளை சுத்தம் செய்ய வேண்டும். அல்லாஹ் சொல்கிறான், 40 நாளைக்கு மேலாக உங்களுடைய கம் கட்டு முடிகளையும் உங்களுடைய மர்மஸ்தானத்தின் முடிகளையும் நீங்கள் விடக்கூடாது, சுத்தத்தின் மார்க்கம். அதே போல நீங்க மீசை வைக்கலாம், ஆனா இந்த மீசை இந்த உதட்டின் சகப்பு நிறத்துக்கு கீழே இறங்கிடக்கூடாது. மீசை வைக்கிறீங்கல்ல, வச்சுக்கங்க, ஆனா இந்த சகப்பு நிறத்துக்கு கீழே இறங்கிடக்கூடாது, இல்லைன்னா உனக்கு கெடுதி வந்துடும். சாப்பிடும் போது என்ன ஆகும், அந்த மீசையில படும் அசுத்தம், தூசி, வேர்வை, சுத்தமா வச்சுக்கணும். ஒவ்வொன்றுக்கும் இருக்குது, தலைமுடி வைக்கலாம், அதுக்கு அல்லாஹ் கட்டளை இடுகிறான், உனக்கு தலைமுடி இருந்துச்சுன்னு சொன்னா சீவி எண்ணெய் தேய்ச்சி சுத்தமா வைக்கணும், நீ சட பக்கிச்ச மாதிரி ஆகிட முடியாது. எப்படி சாமியார்கள் இருக்காங்களா இல்லையா, கழுவ மாட்டானுவ, குளிக்க மாட்டானுவ, சட தடியா பார்த்தாலும் கிட்டக்கு போக முடியுமா, பேய் பிசாசுன்னு பயந்துருவான். முடி வச்சாலும் கூட அது இந்த அளவு தான் வைக்கணும், ஆண்கள் இப்படி வைக்கணும், பெண்கள் இப்படி வைக்கணும், அதை கழுகணும், அதை சுத்தம் பண்ணணும், அதுக்கு தலைக்கு எண்ணெய் தேய்க்கணும். அந்த அளவு அல்லாஹ் நமக்கு சட்டம் சொல்கிறான். இன்ஷா அல்லாஹ் இன்று இல்லை என்றாலும் அடுத்து
நீங்கள் இதை பற்றி சிந்தித்து ஒரு தெளிவான முடிவுக்கு வருவீர்கள். அல்லாஹ் உங்களுக்கு நல்வழி காட்டட்டும், உங்களுடைய கஷ்டங்களை போக்கட்டும், உங்களுடைய சிரமங்களை போக்கட்டும், உங்களுடைய துன்பங்களை போக்கட்டும், உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தார்களுக்கும் உங்களுடைய உற்றார் உறவினர்களுக்கும் நல்வழியை காட்டட்டும், அவனுடைய கருணையை உங்களுக்கு தரட்டும் என்று பிரார்த்தித்தவனாக முடிக்கிறேன். அப்போது கௌலி ஹாதா வஸ்தஃபிருல்லாஹ் லீ வலக்கும், வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.